ஓம் சாந்தி. எல்லாரும் குஷியா இருக்கீங்களா? 30/3/2018 இன்று முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, உங்களுடையது ஆன்மீக நினைவு யாத்திரை. அதனால நீங்க சரீரத்துக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. தலைகீழ நிக்கிறது, முட்டி போடுறது, இந்த ஆசனம் அந்த ஆசனம், அல்லது பங்குனி உத்தரம் இல்லையா இன்னைக்கு காவடி சுமக்கிறது, இந்த மாதிரி உடலுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க கூடாது. கொடுக்கல பாபா இல்லையா, பாபா கத்து கொடுக்கறது அந்த யாத்திரை கிடையாது. ஸ்தூல புனித யாத்திரை கிடையாது. நடந்தாலும் காரியம் செஞ்சாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் புத்தியில அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஆன்மீக யாத்திரை தான் நம்மளுடையது. ஆத்மாவுடைய யாத்திரை புத்தினால செய்யற யாத்திரை. கை கால் என்ன காரியம் செஞ்சாலும் புத்தி அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கேள்வி, சோ பங்குனி உத்தரத்துக்கு சேவை செய்யறவங்களுக்காக சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அதுதான் அந்த காவடியுடைய கதை. பாத்தீங்கன்னா இடும்பன் ரெண்டு மலைய, சிவகிரி சக்திகிரின் ரெண்டு மலைய எடுத்துட்டு வராரு. அகஸ்தியன் எடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்ட்டு எடுத்துட்டு வருவார். சோ அதோடைய பாரம் தாங்காம பழனி அண்ட வச்சிடுறாரு. சோ அந்த இடம் தான் பழனி மலையில சக்திகிரியாகவும் சிவகிரியாகவும் இருக்குது. சோ அவர் தான் அது அது ஒரு காவடி மாதிரி எடுத்துட்டு வந்ததுனால அந்த காவடி தூக்கிட்டு வரவங்களுக்கு அவங்களுடைய எண்ணம் நிறைவேறும் அப்படின்றது அந்த கதை, புராண கதை அப்படின்ட்டு முருகன் சொல் வரம் கொடுக்கற மாதிரி. ஆனா காவடி தூக்குறதா இருந்தாலும் சரி, நெருப்பு மேரிக்கிறதா இருந்தாலும் சரி, அடகு குத்துறதா இருந்தாலும் சரி, இது எல்லாம் எதை குறிக்குது? உடலுக்கு துக்கத்தை கொடுக்கிறது. சோ அப்படி இல்லைன்னா வாழ்க்கை சுமைய சுமக்கிறது. இது எல்லாமே இறைவன் நினைவுல செஞ்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி அனுபவம் ஆகும் அப்படிங்கறது தான் அதோட அர்த்தம். சோ இத சொல்லுங்க. இத எப்பவோ அந்த சிஸ்டர் கேட்டாங்க, நான் பதிலே சொல்லல. சோ சாரி சிஸ்டர், இத பாத்துக்கோங்க, சூப்பரா சேவை பண்ணுங்க. கேள்வி, எந்த குழந்தைங்களுக்கு சதா குஷி இருக்கும்? எப்பவுமே குஷி குழந்தைங்களுக்கு எப்ப இருக்கும்? நிரந்தர குஷி ஏன் குழந்தைங்களுக்கு இருக்க மாட்டேங்குது? எப்ப நிரந்தர குஷி இருக்கும், எதனால நிரந்தர குஷி இருக்க மாட்டேங்குது? எந்த குழந்தை முழு பழைய உலகத்தின் மீதுள்ள பற்று, பழைய உடம்பு மேல உள்ள பற்று ரெண்டுத்தையும் நீக்கி அப்பாவையும் அப்பா கொடுக்கற அந்த புத்தம்புது ஆஸ்தியையும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்குதோ நிரந்தரமா, அந்த குழந்தைக்கு குஷியும் நிரந்தரமா இருக்கும் இல்லையா? இதோடைய நியமம் என்ன? பழைய உலகம், பழைய உடல், ரெண்டு நினைவும் வராம அப்பாவை நினைச்சுக்கிட்டே இருந்தா குஷி இருக்கும். யாரோட நினைவு யாத்திரையில மாயையுடைய புயல் வருதோ, நினைச்சிட்டு இருக்கும்போது மற்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்குதோ, மனநிலை தடுமாறுதோ, அவங்களுடைய குஷி நிலையா இருக்காது. எது இருந்தாலும் ஆண்டவனே என் கூட இருக்கிறாரு அப்படின்ட்டு நீங்க பாட்டு அப்படி லேசா இருந்தா பிரச்சனை இல்லை. அதை எடுத்துட்டு அடுத்தது என்ன ஆயிடும், இது என்ன ஆயிடும், இந்த மாதிரி எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அப்பா நினைவு கட்டாயிடும். அப்ப குஷி நிலையானதா இருக்காது. எதுவரை எதிர்கால ராஜ்யம் இந்த கண்ணுல தெளிவா தெரியலையோ அதுவரை குஷி நிலைக்க முடியாது, நிலையா இருக்க முடியாது. இந்த கண்ணுல பழைய உலகம் தானே தெரியும், இந்த கண்ணுல நானாலும் உங்களுக்கு புது உலகம் தான் தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? சோ ஆத்மாவை பாக்குறோம், எதிர இருக்கிறவங்க ஆத்மா, அவங்க சத்தியுகத்துல என்ன பதவியா இருப்பாங்க? இதேதான் உங்க சிந்தனையா இருக்கும். யார பார்த்தாலும் சத்தியுகத்துல எவ்வளவு அற்புதமானவங்களா இருந்திருப்பாங்க, எவ்வளவு நல்ல குணமுடையவர்களா இருந்திருப்பாங்க. இப்படி இப்ப ஏழையா இருந்தாலும் சத்தியத்துல எப்படி பணக்காரனா இருப்பாங்க, எவ்வளவு செல்வந்தரா இருப்பாங்க, சோ இதே மாதிரி சிந்தனையே இருக்கணும். கலியுகத்துல பார்த்தா இதே மாதிரி நெகட்டிவ்க்கு யோசிப்போம். ஒருத்தங்க தானா லிப்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா எங்கேயாவது அழைச்சிட்டு போயிட்டு நகையெல்லாம் கழிச்சிட்டு விட்டுருவானான்னு ஒரு எண்ணம் வருது இல்ல. சோ கலியுகத்துடைய ஆராய்ச்சி அது. அப்ப சத்தியுகத்துடைய ஆராய்ச்சினா ஆத்மா, ஆத்மாவுடைய உயர்ந்த குணம், இந்த ஆத்மாவுக்கு ஞானம் கொடுத்தா டக்குன்னு ஆயிடுமா, இதை பற்றியே சிந்தனை. அப்ப அவங்களுக்கு இந்த புது உலகம் மட்டுமே கண்ணுக்கு தெரியுது, எல்லாம் நல்லவங்களாவே தெரியுது. அப்படி இருந்தாதான் குஷி நிலையா இருக்கும். அதே மாதிரி எதிர்கால ராஜ்யம், இவங்க எல்லாம் என் ராஜ்யத்துல வர்றவங்க இல்ல, இப்ப உங்களுக்கு பயங்கர துக்கம் கொடுக்கறவங்க பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருப்பாங்க அங்க வேலைக்காரனா இல்லையா. அப்ப கூடவே இருக்கிறவங்க மேல நம்ம எப்படி கோபப்படுவோம், சந்தோஷம் தானே படணும். சோ அந்த பதவிக்கு அவங்க இப்ப தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா குஷி ஏன் குறைய போகுது, சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா பாபா சொல்லிட்டாரு, ஒன்னும் ஆகாத நீ பாட்டு அமைதியா இரு, டிராமா எப்படி போகுதுன்னு பாரு. நான் அப்படித்தானே பார்த்தேன்னு தனியும் அப்படியே பாரு, ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பழைய உலகத்துடைய பற்று சுத்தமா நீங்க அப்பாவை அப்பாவை அவர் கொடுக்கிற ஆஸ்தி நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தடையா வர்றதுதான் மாயின் புயல். அது வராம பாத்துக்கிட்டீங்கன்னா மனசு தடுமாறாது. வராம பாத்துக்கிட்டா என்ன அர்த்தம், வரும், நிறைய வரும். பாபா டோன்ட் கேர்னு கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணிட்டே இருக்கும். அது திரும்ப அதை சட்ட பண்ணாதீங்க, மனநிலை ஜாலியா இருக்கும் இல்லையா. இதாச்சு அதாச்சு ஆகட்டும், நான் எப்படி இருக்கிற கரெக்டா சரியாயிடும் இல்லையா. அப்படி இருந்தீங்கன்னா குஷி நிலையா இருக்கும். சோ எதிர்கால ராஜ்யம் கண்ணுக்கு தெரியணும். இதுக்கு இன்னொரு அர்த்தம், நாராயணன் இலக்கை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன்றது உங்க அந்த அந்த லட்சியம் எதிர இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு நான் இப்ப அடுத்த அடி எப்படி வைக்கணும், அந்த இடத்துக்கு போறதுக்கு இந்த பக்கம் கால் வைக்கூடாது, இந்த பக்கம் கால் வைக்கூடாது, இப்படிதான் போகணும். இது ஸ்ட்ரீம் அது நேரா போறது. நேரா போறது என்னது, அன்பாயிரு, இனிமையாயிரு, எதிரிக்கும் துக்கம் கொடுக்காத, இந்த மாதிரி என்னுடைய எண்ணம் பார்வை வார்த்தை இருக்குதா, இப்படி நினைச்சு நினைச்சு போனீங்கன்னா குஷியா இருப்பீங்க. கொஞ்சம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா மத்தவங்க சொல்றது மனசு சொல்றது இதெல்லாம் கேட்டோம் போச்சு, குஷி போயிடும். பாடல், நாம அவரோட வழிபடி நடக்கணும், அப்பதான் குஷியா இருக்க முடியும் இல்லையா. ஓம் சாந்தி. குழந்தைங்களுக்கு பாபா சொல்ற, பிரஜாபிதா பிரம்மாவை தவிர யாருக்கும் இத்தனை குழந்தைங்க இருக்க மாட்டாங்க உலகத்திலே. உலகத்திலே அதிக குழந்தைக்கு அப்பாவா இருக்கிறது யாரு, கின்னஸ்ல சொல்லுவாங்க 50 பேர், 100 பேர், இங்க கோடானு கோடி பேர் பிரம்மாவுக்கு இல்லையா. உலகத்திலேயே அதிக குழந்தை கொண்ட அப்பா யாரு, பிரஜாபிதா பிரம்மா. இது புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரை எப்பவுமே பிரஜாபிதான்னு சொல்ல மாட்டாங்க, பிரஜாபிதா பிரம்மான்னு தான் சொல்றாங்க. யார் இங்க இருந்துட்டு போனாங்களோ அவங்கதான் இப்ப மறுபடியும் இந்த நேரத்துல இருக்கிறாங்க. ஆக பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்க பிரம்மா குமார் குமாரிகள் நிறைய பேர் இப்ப இருக்கிறாங்க இல்லையா. நிறைய குழந்தைங்களை கொண்ட அதே பிரம்மா இப்ப வந்து அதே நிறைய குழந்தைகளை தத்தெடுத்திருக்கிற பிரம்மகுமார் குமாரிகளை. அதனால நம்ம யாரு, பிரம்மாவின் வம்சத்தினர். பிரஜாபிதா பிரம்மாவுக்கும் யாராவது அப்பா இருப்பாங்க தானே. பிரம்மா நமக்கு அப்பா, அவருக்கு யாரு அப்பா, அவரு தான் நமக்கு தாத்தா. யார் அது, சிவன். பிரம்மாவுக்கும் அப்பா நமக்கு, நமக்கும் அப்பா தான், பட் நம்ம அப்பாவுக்கும் அப்பாவா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆயிடுறோம், தாத்தா ஆயிடுறாரு. அவர் இப்ப புது உலகம் படைத்து கொண்டிருக்கிறார். அதாவது பழைய உலகத்தை புதுசா ஆக்கிட்டு இருக்கிறார். அப்ப ஜூ மந்திரகாலி போட்டு இல்லாத ஒரு இடத்துல உலகம் அறிவிக்கல, பழச புதுசாக்குற. இந்த பழைய உலகத்துல இந்த உடம்பும் பழசுதான், புது உலகத்துல சதோ பிரதான புது சரீரம் இருக்கும். அது எப்படி இருக்கும்? இந்த லட்சுமி நாராயணனை பாருங்க, அதுதான் புது உலகத்தின் புது சரீரம். அவங்களுடைய மகிமை பாரதவாசிகளுக்கு தெரியும். இவங்க தான் சொர்க்கத்தின் புது உலகத்தின் எஜமானர்கள். புது உலகமா இருந்த அதே பாரதம் இப்ப பழசாயிடுச்சு. 84 பிறவி எடுக்க வேண்டி இருக்குது, முழு கணக்கு இருக்கு. முழுசா யாரு 84 பிறவி எடுக்கிறாங்க? எல்லாருமே எடுக்கிறாங்க கிடையாது. யாரு ஆரம்பத்துல இருந்தே பாட்டு இருக்குதோ, சத்தியுக ஆரம்பத்துல இருந்தே பாட்டு இருக்கோ, அவங்கதான் 84 பிறவி எடுப்பாங்க. ஆனா கடைசியில முடிகிற வரைக்கும் எல்லாருக்குமே பாட்டு வரும். ஆனா ஆரம்பம் எப்ப? சத்தியுக ஆரம்பத்திலேயே யார் இங்க நடிக்க வராங்க, பிறப்பு எடுக்கிறாங்களோ, அவங்கதான் முழுசா 84 பிறவி எடுக்கிறாங்க. முதல்ல இந்த சிருஷ்டியில இருந்தவங்க, அவங்களுக்கு இருந்த உடல் தான் புது உடல். அப்ப என்ன அர்த்தம் புது உடல் அப்படின்னா? என்ன அர்த்தம்? இப்ப புதுசா குழந்தை பிறந்தாலும் அது புது உடல் கிடையாது. ஏன்னா அந்த உடல் எங்க இருந்து வருது? இந்த பழைய உலகத்துல இருந்து, இந்த பழைய பஞ்ச தத்துவத்துல இருந்து, தம பிரதான தத்துவத்துல இருந்து வருது. அதனால அது பழைய உடல். ஆனா அவங்களுக்கு புது உடல், ஏன்னா உலகமே பஞ்ச தத்துவமே என்ன இருக்கும்? புதுசா சதோ பிரதானமா இருக்கும். அதுல இருந்து புது உடல் வருது. அந்த புது உலகத்தின் எஜமானர்கள் இந்த லட்சுமி நாராயணன் நம்பர் ஒன். ஆனா அவங்களே 84 பிறவி எடுத்துட்டாங்க. எடுத்து இப்ப பழைய உடல்ல வந்திருக்கிறாங்க. சோ பாபா சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் செல்லமான குழந்தைங்க தாரணை செய்யணும். பாபா எப்படி கொஞ்சரா இருப்பாருங்க இல்லையா? பாபா பாஷே இல்லையா, அன்புதான். அன்பே சிவன்றாங்களே, அவர் வாயில இருந்து அன்பு தவிர எதுவுமே வராது. செல்லமான குழந்தைங்க தாரணை செய்யணும். இத புரிஞ்சுக்கோங்க. இங்க எந்த மனுஷனும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. உடலே இல்லாத யார உலகமே பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ, அந்த கடவுள் உடலற்ற பரமபிதா பரமாத்மா இந்த பிரம்மாண்ட மனித உடல்ல உட்கார்ந்து புரிய வைக்கிறாரு. புரிஞ்சுக்கோங்க. அதனால பிரம்மாவுக்கு மகிமை இல்ல, அவர் உடலை பயன்படுத்தி பேசிட்டு இருக்கிற சிவபாபாவுக்கு தான் எல்லா மகிமையும். அவர் இந்த விஷயத்த புரிய வைக்கலன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இது பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம் காவடி தூக்கறத பத்தி யூடியூப் நெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு லாஜிக்காவே இல்லைன்றது கிளியராவே தெரியும். நம்ம அதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடவுள் புரிய வைக்கும் போதுதான் நமக்கு புரியுது எல்லாமே இல்லையா? நாம முற்றிலும் கீழான புத்தியுடையவரா இருந்தோம் பாபா இதை புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப பாபா வந்து தன்னை பற்றியும் தன்னுடைய படைப்பின் முதல் இடைக்கடை பற்றியும் சொல்லி கொடுத்துட்டார். அதனால அனைத்தையும் அறிந்தவர் ஆகிட்டார். இந்த எல்லையற்ற நாடகத்துல எல்லோரையும் விட மிக முக்கியமான நடிகர் யார் யார் தெரியுமா? இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ஏற்கனவே உருவாக்கப்பட்டதுன்னு பாடவும் செய்யறாங்க, பக்தி மார்க்கத்துல பாடுறாங்க. ஆனா இந்த நாடகத்துடைய விளையாட்டு எப்படி உருவாக்கப்பட்டு இருக்குதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிறோம். எல்லோரையும் விட முக்கியமான நடிகர் யார் அப்படின்னு இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நடிகர் நம்பர் ஒன் நடிகர் பாத்தீங்கன்னா சிவபாபா தான். அதுக்கடுத்ததா பார்த்தா லட்சுமி நாராயணன், இல்லைன்னா ஜென்ரலா தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் 84 பிறவி எடுக்கிற தேவதைகள், முதல்ல வர தேவதைகள். ஆனா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருந்தோம் ஒன்னொன்னுத்துக்கும் இல்லையா, காமெடியா இருக்கும் அந்த கதையெல்லாம் கேட்டா. அதான் பார்க்க சொல்ற, கீழான புத்தியுடையவர்களா இருந்தோம், யார் எது சொன்னாலும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருந்தோம். பங்குனி உத்திரத்துக்கு கோயிலுக்கு போனா கல்யாணம் நடக்கும்ன்றாங்க. ஏன்னா அந்த டைம் தான் சிவன் பார்வதி கல்யாணம் நடந்துச்சு, ராமர் சீதை கல்யாணம் நடந்துச்சு, லட்சுமி நாராயணன் கல்யாணம் நடந்துச்சு, அப்படி இப்படின்னு அது அது ஒரு திருமணத்துக்கு உகந்த நாள். அது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், கடவுளுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்காது, அவருடைய அருள் தான் அப்படியே. அத போய் ஒரு பூசாரி போய் பார்வதிக்கு தாலி கட்டுற மாதிரி காட்டுறாங்க, அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. சரி அது தப்பா இருக்கலாம், சரி அது இல்லையா. சோ அந்த அளவுக்கு கீழான புத்தியுடையவர்களா இருந்தோம். கரெக்டா யோசிக்க நம்மளால முடியவே முடியாது இறைவன் வந்து இந்த ஞானத்தை சொல்ற வரைக்கும். ஆனா என்ன பண்றது, நாடகம் அப்படிதான் உருவாகி இருக்கு, அப்படித்தான் பதிவாகி இருக்கு. பக்தி மார்க்கத்திலயும் இது நாடகம், அவன் அவன் விதிச்சது அப்படின்னா என்ன, ஏற்கனவே இருக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். இறந்துட்டா கூட அவன் விதி அவ்வளவுதான்றாங்க, அப்ப ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆனா எப்படி இது உருவாக்கப்பட்டிருக்குது, எதன் அடிப்படையில உருவாக்கப்பட்டிருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். என்ன கடவுள் என்ன லூசா, ஒருத்தர் சின்ன வயசுல சாகடிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு மட்டும் ஆயுள் நிறைய கொடுக்க, சோ அது எதன் ஆதாரத்துல, கர்மத்தின் அடிப்படையில இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ரகசியத்தை பாபா இப்பதான் புரிய வைக்கிறார். பாபா சொல்றாரு, செல்லமான குழந்தைகளே நினைவு யாத்திரையில இருக்கணும். உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்றாரு, வேற எதுவுமே சொல்ல, நினைவு யாத்திரையில இருங்க. வேற எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. பக்தி மார்க்கத்துல பாருங்க எவ்வளவு கஷ்டத்தை பொறுத்துக்க வேண்டியதா இருக்குது. அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே, ஏன்னா அதிக பக்தி செஞ்சவங்களுக்கு தான் பாபா ஞானம் கிடைக்குதுன்னா நம்ம தான் அதெல்லாம் பண்ணிருக்கோம். ஒரு தடவை திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்ததுக்கே 2 வாரம் காலெல்லாம் குடைஞ்சு அப்பா இனிமேல் போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அஞ்ஞானத்திலே பாபா ஞானம் கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. ஆனா இருக்கல பயங்கரமா நம்ம போய் இருக்கிறோம். அது நினைச்சாலே எப்படி இருக்கு, எவ்வளவு கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டீங்க. இப்பதான் ஏரோப்ளேன் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, இதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது, காலில் நடந்தே போவீங்க. இப்ப மலையே தான் சுத்துறோம் திருவண்ணாமலை. ஆனா இப்போ திருவண்ணாமலைக்கே நடந்தே போவாங்க, எங்கெங்கயோ ஊர்ல இருக்கிறோம் அப்ப. சோ ஒவ்வொரு ஊருக்கும் இப்பவுமே திருப்பதிக்கு நடந்து போறவங்க இருக்கிறாங்க, நிறைய ஊருக்கு போறாங்க இல்லையா. எவ்வளவு கஷ்டத்தை சகிச்சிருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, போற வழியிலே புயல் மழை வெள்ளம் இதெல்லாம் வந்து மனிதர்கள் நிலை தடுமாறி சிலர் வீட்டுக்கே திரும்பி வந்துடுவாங்களாம், அப்படியெல்லாம் இருந்திருக்குது அப்ப. எப்போதுல இருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சது, துவாபர யுகத்துல இருந்து இந்த உலக ஆயுத யாத்திரை ஆரம்பிச்சு. ஏன் யாத்திரைக்கு போறாங்க மனிதர்கள், பகவானை தேடி போறாங்க. நான் போகாத கோயிலே கிடையாது. ஏன் போனீங்க, ஏன் போனீங்க, கடவுளை தேடி போயிருக்கிறாங்க. சோ அது அவங்களுக்கே தெரியாம போறாங்க இப்ப இல்லையா. கடவுள் இங்க பக்கத்து வீட்டுலயே சென்டர் இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டா வர மாட்டாங்க, போறாங்க. ஏன்னே தெரியல, இப்ப போறது புடிச்சு போச்சு, எதுக்கு போறோன்றத மறந்துட்டாங்க, போறது புடிச்சிருக்கு. பகவானை தேடி போனாங்க. பகவான் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, கோயில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருடைய ஜடச்சிலைய பூஜை செய்யறாங்க. இருந்துட்டு போனவங்களுக்கு தானே சிலைய உருவாக்கி பூஜை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சிலைய வேணா அவங்க போய் பார்க்கலாம். பழனி முருகனை தரிசிச்சம் பாருங்க, திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசிச்சம் பாருங்க, அங்க யார் இருக்கிறா, அவங்க சிலை தான் இருக்குது. அதெல்லாம் அவங்க போய் பார்க்கலாம். உயிரோட்டமா பகவான யாரும் அடைய முடியாது, கோயிலுக்கு போறதுனாலயோ இல்ல எங்க போனாலும் அடைய முடியாது இல்லையா. அவரே நேரடியா வந்து ஞானத்தை கொடுத்து வா என் வீட்டுக்கு பரந்தாமத்துக்குன்னு சொல்லிட்டு போற, அந்த வழியில மட்டும்தான் அவர்கிட்ட போக முடியும். அது இல்லாம ஸ்தூலமா நம்ம பாக்குறோம், பாபா உடல்ல தாதி உடல்ல அவர் வர்றதையும் பாக்குறோம். மற்றபடி சிவலிங்கம்லாம் சிலைதான், அந்த சிலைய பாக்குறதுக்கு தான் யாத்திரை போறான், சிவனை பார்க்க போல. இப்படி போறது ஒரு பக்தி மார்க்கத்தின் வழக்கமாயிடுச்சு. ஆனா அந்த லிங்கம்னா என்ன, அல்லது அந்த தெய்வ சிலைகள் அவங்கெல்லாம் யாரு, உங்க என்ன பண்ணாங்கன்னு நான் வரேன் மாந்துறோம் தெரிஞ்சுக்கலாம். சூரபத்மனு யாரோ ஒருத்தனை கொலை பண்ணாரு முருகன், அதுக்கு நீங்க ஏன் போகணும், எனக்கு சம்பந்தப்படாத எப்பயோ வாழ்ந்தவங்களே யாரோ கொலை பண்ணவங்கள நான் எதுக்கு இப்ப கும்பிடணும் அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. சூரபத்மன் யாருன்னு தெரியல, ஆனா கரெக்ட் தான், சூரபத்மன் அழிச்சாதான் உலகத்துக்கு நன்மைன்னு. அது எப்ப அழிக்கிறாங்க அது தெரியல, அது உண்மையில யார் சூரபத்மன் தெரியல. அதே மாதிரி சிவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க சிவ ஜெயந்தி, அவரை பத்தியும் தெரியல. அதை விட அது பிறந்த நாள்ன்றதே மறந்து லீவு கூட இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்ற, அது பிறந்த நாள் கோலாகலமா கொண்டாடணுன்றதே மறந்துட்டான். ஏன்னா டிராமா படி சிவபாபாவுடைய பேரு உருவம் எல்லாம் மறைஞ்சே ஆகணும். இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், ஞானக்கடல் சுகக்கடல் அப்படின்ட்டு. இப்பதான் அந்த கடல் கிட்ட இருந்து நமக்கு ஞானம் கிடைக்குது. அதே எல்லையற்ற அப்பா நம்ம கண்ணு முன்னாடி உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற, யார ஞானக்கடல் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் உலகத்துக்கே சுகத்தை கொடுத்தவர்னு பாடணுமோ அவர் நேரடியா உட்கார்ந்து ஞானத்தை கொடுக்கிறார். அமர்நாத்தும் சிவபாபா அல்லவா, பனி பனிக்கட்டி வந்து லிங்கமானதா காட்டுறாங்க, அதுக்கு மனிதர்களை ஏமாத்துறதுக்கு ஊறப்பட்ட கட்டுக்கதையை வேற உருவாக்கிடுறாங்க. அந்த உலகாயுத யாத்திரையில நிறைய தொந்தரவு இருக்குது. இது ஆன்மீக யாத்திரை, இதுல சரீரத்துக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. நாம எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைங்க, பக்தி மார்க்கத்துல பல பிறவிகளா நாம நினைவு செஞ்சு வந்தோம், இப்ப நினைவுக்கு வந்திருக்குது. நீங்க 63 பிறவிகளை தேடி தேடி கீழே இறங்கி வந்தீங்க. இதுக்கு முன்னாடி முற்றிலும் தீவிர பக்தி செஞ்சீங்க, இருந்தாலும் உலகம் தம பிரதானமா கண்டிப்பா ஆகிதானே தீரணும். ஏன்னா மரம் கண்டிப்பா வளர்ச்சி அடையணும். ஒரு மனுஷன் கூட திரும்பி என்கிட்ட வர முடியாது தானா, ஏன்னா அவங்க உங்களுடைய நடிப்பை நடிச்சே ஆகணும். எல்லாரும் சதோ ரஜோ தமோவில வந்தே ஆகணும். நம்பர் ஒன்னுக்கான உதாரணம் எடுத்துக்கோங்க, நம்பர் ஒன் லக்ஷ்மி நாராயணன் சதோ பிரதானமா தான் இருந்தாங்க சத்தியுகத்துல ஆரம்பத்துல, ஆனா இப்ப தம பிரதானமா இருக்கிறாங்க. அந்த பிரம்மா கிட்டதான் சிவபாபா பிரவேசம் செய்யற, ஏன்னா மீண்டும் நம்பர் ஒன்னா அவரு தானே ஆகணும். இருந்தாலும் பிரம்மாவை மட்டும் முன்னுக்கு வைக்காம மம்மாவையும் முன்னுக்கு வைக்கிறார். ஏன்னா சோ பெண்களுடைய மகிமைய பாபா சொல்லுவார். சரி, முதல்ல லட்சுமி, பிறகுதான் நாராயணன். சோ இந்த மாதிரி பேர் வைக்கிற பழக்கம் சத்தியகத்துல ஆரம்பமாயிருக்கு, லட்சுமி நாராயணன். தாய்மார்களின் பேரை உயர்ந்ததா ஆக்குறாரு. தாய்மார்கள் தான் எப்பவுமே பதி விரதாவாக இருப்பாங்க, ஆண்கள் ஒருபொழுதும் பத்தினி விரதாவாக இருக்க மாட்டாங்க. வந்தே மாதரம்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல நீங்க தந்தையுடவரா ஆகி இருக்கிறீங்க, நீங்க பிரம்மா குமார் குமாரிகளா ஆகிடுறீங்க. தாயின்ற குரு இல்லாம ஒருபொழுதும் யாருக்கும் முன்னேற்றம் ஏற்படாது. நிறைய குருக்கள் இருக்கிறாங்க, இருந்தாலும் கலியுகமாக காரிருளா ஆகிடுச்சு. எத்தனை குருமார்கள் இருக்கிறாங்க, ஹரித்வார் போன்ற இடங்கள்ல அவங்களுக்கு கோயிலும் கட்டப்பட்டிருக்குது. உண்மையில தேவதைகள் இருக்கிற இடம் தான் கோயில் அப்படின்னு சொல்லப்படும். சன்னியாசிகளுக்கு ஒருபொழுதும் கோயில் கிடையாது, கோயில்ல தேவதைகள் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆத்மா சரீரம் ரெண்டும் தூய்மையா இருக்குது. மற்றபடி இந்த சன்னியாசி மகாத்மாக்களுக்கு ஆத்மாவன தூய்மையா இருக்கலாம், ஆனா சரீரம் தூய்மையானதா இருக்க முடியாது. ஏன்னா தத்துவமும் தமோ பிரதானமா இருக்குது. இப்ப நீங்க தேவதைகளா ஆகிட்டு இருக்கிறீங்க. பாபா சொல்றாரு, நிறைய கட்டுக்கதை உருவாக்கி வச்சுட்டாங்க. பனி வளர்ந்து லிங்கம் ஆச்சு, அதுக்கு நம்புறதுக்கு ஒரு கதை. இப்ப பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நிறைய முருகன் போய் திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இல்லாத ஒருத்தருக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி நிறைய கட்டுக்கதையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பாபா சொல்லிருக்காரு இல்லையா, வருமானத்துக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப ஒரிஜினல் ஞானம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, ஆனா அவரை பத்தி எதுவும் தெரியாது. இவ்வளவு விமர்சையா பிறந்த நாள் கொண்டாடுற அளவுக்கு அவர் என்ன பண்ணார்? ஒரு வேடன் வந்து மரத்துல ஏறினா சிவலிங்கம் இருந்துச்சு, இலைய பறிச்சு பறிச்சு போட்டான், அந்த நாள் தான் சிவராத்திரி. அதுக்கு சிவனுக்கு தானே மகிமை பாடுறோம். அது அது ஏன் சிவன் என்ன பண்ணாரு அதை விட்டுட்டோம். வேடன் பண்ணா அவன் ஆசை நிறைவேறிச்சு பணக்காரன் ஆயிட்டான் அப்படி சொல்லிட்டாங்க. சிவனுடைய சரித்திரத்தை மறைச்சிட்டாங்க, ஆனா நாடகப்படி அது மறைஞ்சுதான் ஆகணும், அதுவும் பதிவாகி இருக்குது. இப்ப பாபா நமக்கு கத்து கொடுக்கிறது என்னது, ஆன்மீக யாத்திரை, உலகாயுத யாத்திரை கிடையாது. இறைவனுடைய எல்லையற்ற குழந்தைங்க நாம, பல பிறவி நினைவு செஞ்ச பதிவிரதைகள் நாம். பதிவிரதே ஆக்சுவலா இப்பதான் இருக்கிறோம், பட் பல பிறவி அவரை நினைவு செஞ்சிருக்கிறோம் பிரியதர்ஷினியா. அதுலயும் பாபா சொல்ற ஆரம்பத்துல வந்து தீவிர பக்தி தான் செஞ்சீங்க. தீவிர பக்தி செய்யறதுனால விழாம இருப்பீங்களான்னா கிடையாது, விழுந்தே தீருவீங்க. உலகம் தம பிரதானம் ஆகியே தீரணும். மரம் வளர்ந்தாகணுமே. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு முத முதல்ல போய் சேர்க்கும் போது எந்த குழந்தையும் சிரிச்சுட்டு போறேன் டேடின்ட்டு எல்லாம் போகாது. அது அழுதுன்ட்டு அழுதுன்ட்டு இவங்க திருப்பி அழிச்சிட்டும் வர மாட்டாங்க, போய் படிச்சுட்டுதான் வர. அந்த மாதிரிதான் பாபாவும் இல்லையா. அது சுகமா இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துச்சு, துக்கமா இருக்கணும் அப்பா நான் வரேன் உன்கிட்ட அப்ப ஆரம்பிச்சாங்க முக்தி வேணும்ட்டு. அதுக்கு தீவிரமா என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனா தமப்பிரதன் ஆகிய திரும்ப தமப்பிரதன் ஆகாம பாபா வரமேட்டு வந்து தூய்மையாக்கி அழைச்சிட்டு போகாத வரைக்கும் போக முடியாது யாருமே. ஏன்னா முதல் நம்பர்ல அப்படியே சொக்க தங்கும் இந்த லட்சுமி நாராயணன் அவங்களே தம பிரதானம் ஆயிட்டாங்க கட்சியில. நம்பர் ஒன்னா இருந்த நாராயணனே நம்பர் ஒன் குப்பையா மாறும்போதுதான் அவர் உடம்புல வந்து மீண்டும் அவரை நம்பர் ஒன் ஆக்குற. ஆனா கூடவே தாய்மார்களையும் முன்னுக்கு வைக்கிற, மம்மாவை முன்னுக்கு வைக்கிற. இப்ப பெண்களை எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்றாரு பாருங்க பாபா. மனைவி இருக்கும்போதே, அழகான மனைவி இருக்கும்போதே கூட ஆண் வந்து வேற அழகான பொண்ணு மேல கவர்ச்சிக்கப்பட்டு போவான், ஆனா பெண்கள் ஒருபொழுதும் போக மாட்டாங்கன்றார் பாருங்க. எவ்வளவு இல்லையா, அப்ப பெண்ணை வந்து எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்றாரு. ஆண் கூட சில சமயம் மாறலாம் அப்படின்னு தான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். தமிழ்ல எப்பவுமே அவன் பத்தினி விரதாவாக இருக்கவே மாட்டான் அப்படின்னு இங்க போட்டிருக்கிறாங்க. சரி, ஆனால்தான் வந்தே மாதரம் சொல்லப்பட்டிருக்குது. மாதர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம் சொல்லப்பட்டது. அதனாலதான் அவங்கள முன்னுக்கு வச்சிடறாரு பாபா. பேர இயக்கத்தின் பேர் என்ன, பிரம்மா குமாரிகள் தான் இருக்கும். பாய் அப்படிங்கிற குரு இல்லாம யாருக்குமே முன்னேற்றம் ஏற்படாதுன்ற இல்லையா. இப்ப இந்த தாய்மார்கள் தான் குரு இப்ப எல்லாருக்கும். எத்தனையோ குருக்கள் இருந்தாலும் எப்படி இருக்குது உலகம், கேயான நிலையை நோக்கி போகுது. சோ அந்த குருக்களுக்கு கோயில்லாம் வேற கட்டுறாங்க இப்ப, அதுவும் ஹரித்வார் அந்த மாதிரி இடத்துல கட்டி இருக்கிறாங்களாம். ஆனா பாபா சொல்ற தேவதைகள் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் கோயில். சன்னியாசி சாய்பாபா கோயில் அது இதுன்ட்டு நிறைய வைக்கிறாங்க, ராகவேந்திரா கோயில். தேவதைகளுக்கு தான் கோயில், மனுஷனுக்கு அது பேர் கோயிலே கிடையாதுன்ற. ஏன்னா தேவதைகளுக்கு தான் கோயில் கட்டணும், காரணம் அவங்களுக்கு தான் ஆத்மா சரீரம் ரெண்டுமே தூய்மையா இருக்குது. ரெண்டும் தூய்மையா இருந்தா தான் தேவதை. ஆனா சன்னியாசிகளும் தூய்மையா இருக்கிறாங்க, அத பாபா தப்பு சொல்லல. இருந்தாலும் அவங்க எடுக்கிற சரீரம் தூய்மை கிடையாது இல்ல, தூய்மையற்ற பஞ்ச தத்துவத்துல இருந்தா அவங்க உடல் வருது. அது மட்டும் இல்லாம காமத்தினாலதான் அவங்க பிறக்கவே செய்யறாங்க, அதனால அவங்களை கோயில்ல வைக்கக்கூடாது. எவ்வளவு ரூல்ஸ் பாருங்க. அதனால நிறைய பேருக்கு உள்ளுணர்வாகவே பாத்தீங்கன்னா சாய்பாபா இவங்க எல்லாம் கும்பிடவே மாட்டாங்க. அது என்ன, மனுஷனை போய் கும்பிடுறாங்க, அந்த ஒரு உள்ளுணர்வு தெரியுது இவங்க கும்பிடக்கூடாது அப்படின்ட்டு. கடவுளுக்கு தான் மகிமை, மனிதர்களுக்கு மகிமை இல்லைன்னு பாபா அடிக்கடி சொல்றாரு. அது உண்மைதான், பட் இருந்தாலும் தேவதைகளுக்கு பூ போட்டு அலங்காரம் பண்றான். ஏன்னா ஆத்மா சரீரம் ரெண்டுமே தூய்மையா இருந்தவங்க. இப்ப இதுல ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒண்ணு அடங்கி இருக்கு. என்ன அப்படின்னா, எல்கேஜில ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாங்களாம், நான் ஏன் எடுக்கலச்சா, இப்ப விட்டா எடுப்பனே இல்லையா அப்படின்ட்டு ஒன்னாவது ரெண்டாவது போகும்போது தெரியும். ஒன்னாவதுல ஏதோ ஃபெயில் ஆயிட்டோம் அல்லது அப்படின்னா ஒரு நாலாவது அஞ்சாவது வச்சா இப்ப ஒன்னாவது வச்சா சூப்பராக பாஸ் ஆவனே. ஆனா அது முக்கியம் இல்ல, அந்த டைம் பாஸ் ஆனா தான் முக்கியம். அதே மாதிரி நீங்க தூய்மையா இருக்கிறீங்களா இல்லையான்றது முக்கியம் இல்ல. சங்கமயுகத்துல பாபா வரும்போது தூய்மையாகி காட்டணும் இல்லறத்துல இருந்து அந்த டைம்குள்ள இல்லையா, முடியறதுக்குள்ள, உலகம் முடியறதுக்குள்ள நீ தூய்மையா ஆயிடும். ஆனா அங்க வருவ, ஆகலன்னா பின்னாடி தான் வரும். பின்னாடி வந்து நீ தூய்மையா இருந்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இப்ப பாவம் அவங்க அவங்க பாருங்க, சுகத்தை மட்டும் அனுபவிக்கவே இல்லை, அவங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே சுகத்தை அனுபவிக்கல, அற்பகால சுகம் மட்டும் இருக்கும் கொஞ்சம், அவ்வளவுதான். சன்னியாசிகள் அதிர்ஷ்டம் இல்லாம போயிடுறாங்க பாவம். ஏன்னா அவங்க உடல் தூய்மையா இல்லையே, ஆத்மா தூய்மையா இருக்குது, ஓகே தூய்மையான வாழ்க்கை வாழ்றாங்க, ஆனா தூய்மையா இல்லையே. அதனாலதான் இந்த காமம் என்ன பாடாப்படுத்துது அப்படின்ட்டு வள்ளலார் சொல்லியிருப்பார். அவர் தூய்மையா தான் இருக்கிறார், அப்ப என்ன பாடப்படுத்துது, அந்த உடல் உணர்வு பாடப்படுத்துது. அப்ப ஏன் அது தம பிரதான உடல்? இப்ப நாம மறுபடியும் தேவதை ஆகிட்டு இருக்கிறோம், பரமாத்மா ஆக்கிறார், இதுக்கு பேருதான் சதோ பிரதான சந்நியாசம். அது ரஜோ பிரதான சந்நியாசம். இத தந்தையை தவிர வேற யாருமே கத்துக் கொடுக்க முடியாது. அது உலகாயுத யாத்திரை, இது ஆன்மீக யாத்திரை. இதுல கர்மேந்திரங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, கஷ்டத்துக்கான எந்த விஷயமும் கிடையாது, ரொம்ப ஈஸி. அந்த உலகாயுத யாத்திரையில பல விதமான யாத்திரை இருக்குது, ஆனா இந்த ஆன்மீக யாத்திரை ஒன்னே ஒண்ணுதான். இது ராஜ்யத்துக்கான யாத்திரை. இந்த லட்சுமி நாராயணோட சித்திரம் உங்க எதிரில இருக்கு. இவங்களும் இந்த ராஜயோக யாத்திரை செஞ்சுதான் இந்த பதவி அடைஞ்சிருக்கிறாங்கன்னு உலகத்தினருக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி அடைஞ்சாங்கன்ட்டு. பகவான் ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிட்டார். அவங்க பழையதிலிருந்து புதியவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறாங்க, இதுவே புத்துணர்ச்சி அல்லது காயக்கல்பம்னு சொல்லப்படுது. இவங்க ஆன்மீக யாத்திரை செஞ்சிருந்தாங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். ராஜயோக பலத்தின் யாத்திரையின் மூலம் இப்படி ஆகி இருக்கிறாங்க. பாபா ராஜயோகம் மற்றும் ஞானத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாரு. இப்ப நீங்க யாத்திரை செஞ்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் நடந்தாலும் காரியம் செஞ்சாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் யாத்திரையில இருக்கீங்க. நீங்க புத்தியினால அப்பாவை நினைக்கிறீங்க, நினைவுன்ற ஓட்ட பந்தயம் செய்றீங்க, இதனால உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகுது. எந்த அளவுக்கு வேகமா விகர்மங்கள் விநாசமாகுதோ அந்த அளவுக்கு வேகமா அப்பாவுடைய கழுத்துல மாலையாகுங்க. நீங்க இந்த நாலு தாமங்களுக்கு செல்வது கிடையாது. அவங்க எல்லோரும் பக்தி மார்க்கத்துல உலகாய தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு பிறகு திரும்ப வந்துடுறாங்க. திரும்ப வந்து வீட்டுல மீண்டும் பாவம் செய்பவர்களாக ஆகிடுறாங்க. எவ்வளவு காலம் யாத்திரையில இருக்கிறாங்களோ அவ்வளவு காலம் விகாரமற்றவர்களா தூய்மையா இருக்கிறாங்க. வேணா போய் ஹரித்வார் போய் பாருங்க, அங்க உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிற டூரிஸ்ட் கைடே எவ்வளவு அசுத்தமா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா யாத்திரைக்கு போறவங்க தூய்மையா இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க அசுத்தமா இருக்கிறாங்க. உங்களுடைய யாத்திரை எவ்வளவு தூய்மையானதா இருக்குது, எந்த ஏமாற்றமும் அடையக்கூடாது. செல்லமான குழந்தைகளே, எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் காரியங்கள் செஞ்சாலும் என்னை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்றார். இப்படி ஆத்மாக்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். ஆத்மா இந்த இந்திரியங்களின் மூலம் கேக்குது, ஆத்மா இந்த வாயின் மூலம் பேசுது, கண்கள் மூலம் பாக்குது. ஆத்மாவை இந்த கண்ணினால பார்க்க முடியாது, பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. ஆத்மாவையும் பரமாத்மாவையும் தெய்வீக பார்வை இல்லாம பார்க்க முடியாது, ஆனா இந்த ஞானத்தின் மூலமா புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் என்னிடத்தில் ஆத்மா இருக்குதுன்னு சொல்றோம். என்னுடைய ஆத்மா துக்கமா இருக்குது, என்னுடைய ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டு போய் இன்னொன்னு எடுக்குது. ஆத்மா பேசுது இல்லையா, பரமாத்மாவும் ஆத்மாவோட பேசுறாரு. ஏ செல்லமான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய நீங்க அனைவரும் இப்ப என்கிட்ட வரணும். அப்படி வர்றதுக்கான யாத்திரையை உங்களுக்கு கத்து கொடுக்கறேன். தூய்மை ஆகாம என்கிட்ட வர முடியாது. ஆத்மா தூய்மையா இருக்குது. முதன் முதலாக ஆத்மா சதோ பிரதானமா இருந்துச்சு, பிறகு சதோ ரஜோ தமவாகுது. சரீரம் கூட அதே மாதிரி சதோ ரஜோ தமவாகுது. சதோ பிரதானமானவர்களை தூய்மையானவர்கள், தம பிரதானமானவர்களை கருப்பானவர்கள் சொல்லப்படுது. எவ்வளவு புரிஞ்சுக்கணும். ஆத்மா பரமாத்மாவை பிரிஞ்சு வெகு காலம் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப மீண்டும் பரமாத்மாவை சந்திக்குது. மனிதர்கள் மனிதர்களை சந்திப்பாங்க, ஆத்மா ஆத்மாக்களை சந்திக்கும். பரமாத்மாவும் அங்க சந்திப்பாரு. ஆத்மா மற்றும் பரமாத்மா ரெண்டு பேருடைய சாட்சாத்காரமும் தெய்வீக திருஷ்டினாலதான் ஏற்படுது. ஏன்னா அது அவ்வளவு சூக்ஷ்மமானது. ஆத்மாவும் பரமாத்மாவும் நட்சத்திரமா இருக்குது. ஆத்மா எப்படி பிரவேசம் ஆகுது அப்படின்னு எப்படிப்பட்ட பிரபலமான கர்ப்பமுடைய விஞ்ஞானியாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இத பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தந்தை மிகவும் அன்பானவர். பக்தி மார்க்கத்துல பக்தர்கள் அரை கல்பமா பகவானை நினைவு செய்யறாங்க. எல்லோரும் பகவான் கிடையாது. ஒருவேளை எல்லோரும் பகவான்னா பக்தர்கள் ஆராதனை வந்தனம் சாதனை எல்லாம் ஏன் செய்யறாங்க, எதுக்காக செய்யறாங்க? எல்லோரும் முக்தி ஜீவன் முக்திய விரும்புறாங்க. ஏன்னா இங்க துக்கமா இருக்கிறாங்க, அமைதி வேணும்னு விரும்புறாங்க. ஆனா சாந்தி தாமம்னு எதுக்கு சொல்லப்படுது? முக்தி எங்க இருக்குதுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. நிர்வாண தாமத்துக்கு போயிட்டாருன்னு பேரளவுல சொல்றாங்க, ஆனா யாருக்குமே நிர்வாண தாமத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. பாபா சொல்றாரு, நம்மளதுதான் சதோ பிரதானமான சன்னியாசம். ஏன் சதோ பிரதான சன்னியாசம்ன்றாரு? யாருக்குமே துக்கம் கொடுக்காத சன்னியாசம். அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுவும் எந்த விதமான துக்கத்தையும் அனுபவிக்கல இல்லையா, விரும்பி இந்த சன்னியாசத்துல இருக்கிறோம். அதனால இது சதோ பிரதான சன்னியாசம். அவங்களது ரஜோ பிரதான சன்னியாசம், ஒரு விதமான வைராக்கியம். மனைவி குழந்தைங்களை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க, அதனால அது ரஜோ பிரதான சன்னியாசம். சோ ஆன்மீக யாத்திரை பாபா கத்துக் கொடுக்கிறார், உலக யாத்திரை மனிதர்கள் கத்துக் கொடுக்கறாங்க. மனிதர்கள் கத்துக் கொடுக்கற யாத்திரைக்கு காசு வேணும், உடம்பு ஆரோக்கியம் வேணும், கை கால அங்க இங்க போய் வேலை செய்யணும். ஆனா இங்க காசும் வேண்டாம், உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்ல. கர்மேந்திரங்களுக்கு வேலையே கிடையாது, புத்திக்கு மட்டும்தான் வேலை. ரொம்ப ஈஸி. பகவசரர் பலவிதமான உலகாய யாத்திரைகள் இருக்குது, ஆனா ஆன்மீக யாத்திரை ஒன்னே ஒண்ணுதான். ராஜ்யத்தை அடையறதுக்கான யாத்திரை இது. அந்த உலகாய யாத்திரையில இறைவனையும் அடையறது இல்ல, எந்த விதமான லட்சியமும் கிடையாது. ஆனா இங்க லட்சியத்தை அடையிற யாத்திரை இல்லையா. ஒரு நாடு விட்டு வேற நாடு போறாங்க, மெக்காவுக்கு போறாங்க, எந்த லட்சியமும் கிடையாது. அதனால அவங்க ராஜா ஆக போறது கிடையாது. ஆனா இங்க ராஜாவா ஆகிறதுக்கான ராஜயோக யாத்திரை, இந்த யாத்திரை பண்ணிதான் லட்சுமி நாராயணன் அந்த பதவி அடைஞ்சாங்க அப்படின்னு நமக்கு தான் தெரியும். பாபா புதுசா மேல இருந்து வர ஆத்மாவுக்கு ராஜ்யத்தை கொடுக்கல. ஏற்கனவே பழைய உலகத்துல இந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கான எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், அது வந்து அனுபவிக்குது. சோ இந்த பழச புதுசா மாத்திர அப்படின்னா எழுது, ஆத்மாவும் புதுசாயிடுது, ஆத்மா எடுக்கிற சரீரமும் புதுசாயிடுது. இதுதான் புதுப்பிக்கிறது, புத்துணர்வு அடைய வைக்கிறது, காயக்கல்பம் அப்படின்னு சொல்றது இல்லையா. காயக்கல்பம் அப்படின்னா உடம்ப வந்து கல்பத்தரு கல்ப விருட்சம் மாதிரி மாத்துறது. கல்ப விருட்சம்னா என்னன்னு நமக்கு தான் தெரியும் இல்லையா, 5000 வருஷம் ஆயுள் கொண்டது. சோ அந்த மாதிரி மாத்துறதுன்னு சொல்லுது. இப்ப என்ன அர்த்தம்னா, ஆரோக்கியமா சதவப்பிரதானமான உடல் கிடைக்குதுன்னு அர்த்தம். கல்லு மாதிரி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. மரம் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்கும் பட் மரம் மாதிரியே இருக்காது. சரி, அதே ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு தான் பாபா இப்ப வந்திருக்கிறார். என்ன பண்றாரு, நீ என்ன வேணாலும் பண்ணு, புத்தியில அப்பா நினைவு இருந்துகிட்டே இருக்கும். ஹடயோகிட்ட போன என்ன சொல்லுவாங்க, நீங்க சாப்பிட்டு தண்ணி குடிச்சு 3 மணி நேரம் கழிச்சு வரணும், அந்த 3 மணி நேரத்துல தண்ணி கூட குடிச்சிடக்கூடாது, அப்பதான் இதை பண்ண முடியும். நீங்க அப்பளுங்கிற, நீ சாப்பிடும் போதே யோகா பண்ணுன்ற இல்லையா. புத்தி எப்பவுமே பாபா நினைவுல இருக்கும். அவங்களுக்கு தெரியாது, அவங்க உடல் வளர்ச்சி பண்ற, உடலை வருத்தி பண்ற அடயோகம் தான் அவங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலா ஓட்டப்பந்தயம், ஓட்டப்பந்தயம் இது. ஓடிக்கிட்டே இருக்கணும், ஆனா எந்த நேரமும் விசில் ஊதிடுவார். நான் செத்தா உலகம் என்னை பொறுத்த வரைக்கும் செத்த மாதிரிதான் இல்லையா. சோ அதனால உலகம் எப்ப அழியுதுன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நாம எப்ப போவோம்னே நமக்கு தெரியல இல்லையா. ஏன்னா பாபா வந்து முன்னாடி வந்தவங்க முன்னாடியே போயிடுவாங்கன்றாங்க. சோ அது ஒண்ணு இருக்கு, உலக அழிவுக்கு முன்னாடியே கூட போயிடலாம், யாருக்கு தெரியும். சோ அது என்ன ரகசியம் நமக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாவத்தெல்லாம் எரிச்சிட்டீங்கன்னா அந்த துக்கத்தை பார்க்க வேண்டிய ரூல்ஸே கிடையாது இல்லையா, சட்டமே கிடையாது. தூய்மையான ஆத்மா துக்கத்தை அனுபவிக்காது. சோ அப்ப போய் பரிஷ்டா உடல்ல சேவை பண்ணலாம், ஏதோ ஒண்ணு இருக்கும். அதனால ஸ்பீடா ஓடணும், மெயினா அதுதான். இந்த டைம் விசிலடி பண்ணும் கிடையாது. அந்த ஓட்டப்பந்தயம் பாத்தீங்கன்னா, ஜென்ரலா ஓட்டப்பந்தயம் வச்சாங்கன்னா அந்த 2-3 பேர் வர்றதுதான் கணக்கு. அந்த 2-3 பேர் அந்த கோல் போஸ்ட் தொட்டு அதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அவ்வளவுதான். கட்சியில யார் வரான்லாம் பாத்துனா அந்த நேரத்துக்கு யார் யார் எங்க இருந்தாங்க அதேதான். அதேதான் இங்க 33 கோடி பேர் ஓடினாலும் முதல் 8 பேர் போய் சேர்ந்தாங்களா, முதல் 2 பேர் ஆல்ரெடி போயிட்டாங்க இல்லையா. சோ மீதி 6 பேர் போனானே விசில் ஊதிடுவாரு, முடிஞ்சு போச்சு. ஓடிட்டு இருக்கிறோம், அதனால பாவம் அழியுது. சோ அதுக்கு நம்ம இப்படி கூட பிராக்டிஸ் பண்ணலாம், ஓடலாம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஓட்டப்பந்தயம் நாராயணன் கோல் போஸ்ட் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓட 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 பாவம் எரிஞ்சுகிட்டே இருக்கு இல்லையா. நான் நாராயணன் இப்ப ஓடுறதுன்றது என்ன அர்த்தம், பாபா நினைவு, நினைவோட ஓடிட்டே இருக்கிறோம். அந்த நாராயணன் இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கிட்ட நெருங்க 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 பாவம் எரிஞ்சுகிட்டே இருக்கு. ஆனா எப்ப ஓடிக்கிட்டே இருக்கும்போதுதான், ஓடுறத நிறுத்துறீங்க அப்படின்னு நினைக்கிறத நிறுத்தி இங்க அங்க இப்படி பாத்தீங்கன்னா கடக்கட கடக்கன்னு பாவம் ஏறிடுது. மறுபடியும் பின்னாடி இட்டுட்டு போய் விட்டுடுது, மறுபடியும் அங்க இருந்து ஓடி வரணும். அதனால இந்த கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். ஓட்டப்பந்தயம் முன்னாடி போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க பத்திலாம் பாக்குறீங்க, முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நீங்க முன்னாடி போற வழிய பாருங்க, பின்னாடி எத்தனை பேர் விழுந்தா நமக்கு என்ன இல்லையா. நம்ம பட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம், யார் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றாரு பாபா. இந்த ஓட்டப்பந்தயத்துல இருக்கிறது மூலமா தான் பாவம் அழியுது. வேகமா எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு பாவம் வேகமா அழியும். அந்த அளவுக்கு வேகமா அப்பாவுடைய கழுத்துல போய் நம்ம புடிச்சுக்கலாம் மாலையா, அப்பா கழுத்துல செத்திக்குவீங்க. இது பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல அந்த போட்டோ இருக்கும், பரந்தாமத்துல சிவபாபா இருப்பாரு, அப்படியே பறவை பறந்து அவரை நோக்கி போறாம இது இல்லையா. இது ஓட்டப்பந்தய பறக்கும் கலையில அப்படியே போயிட்டே இருக்கிறோம் பாபா கிட்ட. அது கவனம் இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சோ பக்தி மார்க்கத்துல 4 புனித இடங்களுக்கு போவாங்களாம். அது என்னன்னு தெரியல, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து காசி ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி 4 இடம் ஏதோ இருக்குது இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம போறது கிடையாது. ஆனா பக்தி மார்க்கத்துல நீ என்ன தீர்த்த யாத்திரை எந்த இடத்துக்கு போனாலும் திரும்பி வீட்டுக்கு வந்து பாவம் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த யாத்திரையில இருக்கிற வரைக்கும் வேணா அவங்க தூய்மையா இருப்பாங்க. ஆனா நம்ம சாகும் வரை யாத்திரை, அதனால சாகும் வரை தூய்மையா இருக்கும். அதான் பாபா சொல்லுவாரு, சூப்பரா சொல்லுவாரு, நீங்க யாத்திரை ஆன்மீக யாத்திரையில இருக்கிறீங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சபரிமலைக்கு மாலை போட்டு போறவங்க நடுவுல போய் விகாரத்துல விழுவாங்களா? பக்தர்களே அந்த மாதிரி தப்பு பண்ணதே கிடையாது. இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாரு, யாகம் வளர்க்கறாங்க பிராமணர்கள் யாகம் வளர்க்கும் போது விகாரத்துல விழ மாட்டாங்க. ஆக்சுவலா யாகம் வளர்க்கறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடில இருந்தே அவங்க விகாரத்துல விழ மாட்டாங்க. அதே மாதிரி யாகம் வளர்த்து வந்த உடனேவும் விகாரத்துல விழ மாட்டாங்க. அப்ப எவ்வளவு நியமம்? ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த சங்கமிகம் ஃபுல்லா இந்த யாகத்தை நீங்க வளர்த்துட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற. பாத்தீங்கன்னா யாத்திரைக்கு அழைச்சிட்டு போறவங்க எவ்வளவு தூய்மையா இருக்கணும், ஆனா போறவங்களாவது ஓரளவு தூய்மையா இருக்கிறாங்க. அந்த யாத்திரைக்கு அழைச்சிட்டு போறவங்க அவ்வளவு விகாரிகளா இருக்கிறாங்க, வந்து பாருங்க ஹரித்வார்லன்ற. சோ அங்க எப்படி இருக்குமோ தெரியாது இல்லையா? சரி, ஆனா நம்ம யாத்திரை பயங்கர தூய்மையானது. எந்த மனுஷனும் நம்மள அழைச்சிட்டு போல, கடவுள் அழைச்சிட்டு போற. ஏமாந்திர கூடாது மாயா கிட்ட, ஆனா நமக்கு தான் தடை வரும். அங்கெல்லாம் பெரிய தடை வராது, பயங்கர தடை வரும். புரிஞ்சுக்கணும், மாயா வருது மாயா வருது புரிஞ்சுக்கணும். ஆச்சரியமா இருக்கும், காமமாகட்டும் கோபமாகட்டும் ஒவ்வொரு சம்பவங்களும் உங்க மனநிலையை எப்படி எப்படி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸ்திரமா இருக்கணும், ஏமாந்துடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? நினைவு, நினைவுல ஊஞ்சல் கட்டி ஆடிக்கிட்டு இருங்க. ஏ ஊஞ்சல்ல மேல சிவபாபா இருக்காரு, சிவபாபால இருந்து கயிறு புத்தின்ற கயிறு கட்டி ஆடிக்கிட்டே இருங்க. சிவபாபா தான் தெரியணும். எழுந்தாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சாப்பிட்டாலும் ஆபீஸ் போனாலும் என்ன ஆனாலும் உலகமே பொழந்தாலும் பூமியே பொழந்தாலும் ஒரு வினாடி கூட அப்பா நினைவு கட்டாக கூடாதுன்றதுல கவனம் வைங்க, ஏமாந்துடாதீங்க. நம்மளோட தான் சண்டை போடும் மாயா இல்லையா, ஏமாந்துடக்கூடாது. அது மட்டும் இருக்கணும். அந்த பாபாவை தனியா உட்கார்ந்து நினைக்கும் போது ஒரு ஆனந்தம் வருது பாருங்க, அதுதான் என்னுடைய உண்மையான குணம், அதுதான் என்னுடைய நிரந்தரமான குணமாகவும் இருக்கணும். அதை குறைக்கிற எது வந்தாலும் நீங்க ஏமாறுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, ஏமாந்துடாதீங்க. அப்படியே லேசா இருங்க, அதுதான் மெயின். ஆத்மாக்கள் கிட்ட பாபா இத பேசுறாரு, ஆத்மாக்கள் கர்மேந்திரியம் மூலமா கேட்கு. இது வந்து ஆத்ம பயிற்சிக்கு எப்பவுமே இந்த பிராக்டிஸ் இருக்கணும். ஆத்மா வருது, ஆத்மா பேசுது, எவ்வளவு உயர்ந்த ஆத்மா, கண் வழியா பாக்குது, காது வழியா கேக்குது அப்படின்னு அது கண்டினியூஸ் பிராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும். சோ கண்டினியூஸா ஏதாவது ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது ஆத்ம பிராக்டிஸ் தான் பண்ணிடணும், அப்பதான் அது சமஸ்காரம் ஆகும், அப்பதான் கடைசியில நம்ம ஏமாறாம இருக்கும். கடைசியில என்ன, இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா இன்னைக்கே கடைசி தான் இல்லையா? சரி, அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டைம் தான் அதிகமா பாபா நினைக்கணும். அது ரொம்ப முக்கியம், கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல. அப்புறம் யோகா பண்றேன் நினைக்காதீங்க, அந்த மாதிரி டைம் தான் மாயா ஏமாத்தும் இல்லையா? எப்ப உங்களுக்கு தெட்டா போறதோ அப்பதான் ஏமாத்தும். அப்பதான் அதிகமா பாபா நீங்க நினைக்கிறதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மற்றபடி ஆத்மாவையும் பரமாத்மாவையும் திவ்ய திருஷ்டி இல்லாம தெய்வீக பார்வை இல்லாம யாராலையும் பார்க்க முடியாது. ஆனா ஆத்மா இருக்கனால்தான் உடம்பு இயங்குது, புரிஞ்சுக்கும். பிரம்ம பாபா உடல்ல இருந்து இந்த ஞானத்தை சொல்லும் போது பரமாத்மா தான் வந்து சொல்றாருன்னு புரிஞ்சுக்கும், ஆனா பார்க்க முடியாது. மற்றபடி ஆத்மாதான் துக்கத்தை அனுபவிக்கிறது, ஒரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு எடுக்கிறது எல்லாமே ஆத்மாதான். அதே மாதிரி பரமாத்மா இப்ப ஆத்மா கிட்ட பேசுற, செல்லமான குழந்தை என்கிட்ட வாங்க, என்கிட்ட நீங்க வரணும், எப்படி வரணும், என்ன யாத்திரையில வரணும் நான் கத்துக் கொடுக்கறேன். நினைவு யாத்திரை, நினைவு யாத்திரையில தூய்மையாகி வாங்க. தூய்மை ஆகாம யாருமே வர முடியாது. முதன் முதல்ல ஆத்மா தூய்மையா சதோபிரதானமா தான் வருது. எல்லா ஆத்மாவுமே மேல இருந்து கீழே வந்துதான் சதோ ரஜவாகுது, ரஜோ தமா ஆகுது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி ஆகுது, செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி ஆகுது, தேர்ட் குவாலிட்டி ஒஸ்ட் குவாலிட்டி ஆயிடுது. ஒஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டியா பாபா மாத்துறாரு. அந்த சதோ பிரதானமானவர்கள தான் வெள்ளையானவர்கள், தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப எவ்வளவு அழகா இருப்பாங்க பாரு. தம பிரதானமானவர்கள தான் கருப்பானவங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆத்மா பரமாத்மாவை வெகு காலமா பிரிஞ்சிருக்குது, இப்ப மறுபடியும் வந்து சந்திக்குதுன்னு சொல்றாங்க. மற்றபடி மனிதர்கள் மனிதர்களை சந்திக்கிறாங்க இங்க பூமியில, ஆத்மாக்கள் ஆத்மாக்களை அங்க சந்திக்குது. ஆனா பரமாத்மாவும் அங்க உங்களை சந்திப்பாரு. பட் இந்த பூமியில பரமாத்மா ஆத்மாவை சந்திக்கிறது எப்ப ஆகுது? 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆகுது. மற்றபடி ஆத்மாவையோ பரமாத்மாவையோ சாட்சாத்காரம் மூலமா பார்க்கலாமே தவிர இந்த கண்ணுனால பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு சின்னது, அவ்வளவு சூக்ஷ்மமா ஒரு நட்சத்திரம், அவ்வளவு சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கு. சோ நான் இதை கண்டுபிடிப்பேன், அதை கண்டுபிடிப்பேன், என்னையா கடவுள் அப்படி இப்படின்னு சொல்ற சயின்டிஸ்ட் கிட்ட கூட போய் உயிர் எப்படி பிரவேசம் ஆகுதுன்னு சொல்லுங்கன்னா அவங்களால சொல்ல முடியாது இல்லையா. உங்களால எதுதான் சொல்ல முடியும்? குழந்தை பிறக்குதுன்னு டேட்டு கொடுக்கற டைம்ல குழந்தை பிறக்குது இல்ல, அவங்க காசு அப்படி பிறக்கிறது கிடையாது. சோ அதனால அவங்கள குழந்தையே எப்ப பிறக்குதுன்னு சொல்ல முடியாது. அவங்களால அந்த குழந்தைக்குள்ள உயிர் எப்ப பிரவேசம் ஆகுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இத பத்தி அவங்களுக்கு எந்த விதமான ஞானமும் கிடையாது. அது தெரியாதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க, பிசிக்கல் திங்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் விட்டுட்டு. எடிசன் புத்திசாலியா இருந்தாரு, இப்ப அவருடைய பிரெயின்ல ஏதோ இருக்குன்னு பிரெயின்ல ஆராய்ச்சி பண்ணாங்க. பிரெயின்ல என்ன இருக்குது இல்ல, ஆத்மால இருந்தது, அது போயிடுச்சு வேற உடம்பு எடுத்துட்டு. இப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா ஆத்மாவை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியல, பரமாத்மாவை பத்தியும் அதனால தெரியல. ஆனா நமக்குதான் தெரியும், பகவான் தந்தை ரொம்ப ரொம்ப அன்பானவரு. அந்த அன்பானவரை தான் அரை கல்பமா நினைவு செய்யறாங்க எல்லோரும். அவர் ஒருத்தர் தான், எல்லாரும் ஒண்ணும் பகவான் கிடையாது. பாபா சொல்ற, சரி ஒருவேளை எல்லாரும் பகவான் வச்சுக்கலாம், எல்லாரும் பகவானா இருந்தா ஆராதனை பண்ண வேண்டியது இல்ல, வணங்க தேவையில்ல, சாதனை பண்ண தேவையில்லையே, எதுக்கு செய்யறாங்க? நானே தான் கடவுள், அப்புறம் எதுக்கு வெக்கமன்னு ஆயிடும். எல்லாருமே முக்தியும் ஜீவன் முக்தியும் தான் அடைய விரும்புறாங்க. ஏன்னா இங்க துக்கமா இருக்கிறாங்க, அதனால அமைதி ஏற்படணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஆனா சாந்தி தாமம்னு எதை சொல்றோம் அப்படின்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. ஆனா பேரளவுக்கு அவரு நிர்வாண தாமத்துக்கு போயிட்டாரு, சாந்தி தாமத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லாங்களே. புத்தர் வந்து நிர்வாண நிலை அடைந்தாரு. நிர்வாண நிலைன்றது இறைவனோட கலக்கிற நிலை அப்படின்னு சொல்றாங்க. அவர் முக்தி அடைந்தார், ஜீவன் முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அடைய முடியும்? கடவுளடி சேர்ந்தார், கடவுள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, அப்ப எங்க போய் சேர்ந்தாங்க? இதுல இருந்து என்ன ப்ரூவ் ஆகுது? எல்லோரும் பகவான் கிடையாது. எல்லோரும் பகவானா இருந்தா எதுக்கு அவரை தேடணும், பகவான் ஏன் தேடணும்? அதே மாதிரி இது நரகம், துக்கம் நிறைஞ்ச உலகம். அதனாலதான் இங்க எல்லாரும் முக்தி வேணும், ஜீவன் முக்தி வேணும்னு தேடிட்டு இருக்கிறாங்க, அமைதி வேணும்னு விரும்புறாங்க. ஏன்னா இங்க துக்கம் தான் இருக்குது. சோ இவங்களுக்கு முக்தினாலும் என்னன்னு தெரியாது, சாந்தி தாமம்னாலும் என்னன்னு தெரியாது. ஆனா முக்தி அடைஞ்சாரு, நிர்வாண தாமத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சும்மா வாயில சொல்றாங்க, அதோட அர்த்தமே தெரியாம சொல்றாங்க, ஒரு மந்திரம் மாதிரி ஒப்பிக்கிறாங்க. இப்ப நீங்க யாத்திரையில இருக்கிறீங்க குழந்தைகளே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்மீக யாத்திரையில இருக்கிறீங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும், கவனமா போகணும், மிக கவனமாக செல்ல வேண்டும் இந்த ஆன்மீக யாத்திரையிலன்னு பாபா சொல்றாரு. ஏன் அந்த ஸ்தூல யாத்திரை போகும்போது கண்டிப்பா புயல் வரணும், கண்டிப்பா மழை வரணும்னு அவசியம் இல்லை, ஆனா இங்க கண்டிப்பா வரும், நிறைய புயல் வரும். அதனால கவனமா போங்க. நீங்க அப்பாவை நினைக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க, உடனே மாயா என்ன பண்ணும், புத்தி யோகத்தை துண்டிச்சு டக்குன்னு வேற எதுவும் நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்பாவை நினைக்கணும்னு உட்காருவீங்க, பாத்தீங்கன்னா வேற ஏதோ தான் நினைவு ஓடிட்டு இருந்திருக்கும். அதனால கவனம் வைங்க. அப்ப என்ன ஆயிடும், உங்க மனநிலை தடுமாற்றம் அடைஞ்சிடும், குஷி நீங்கிடுது இல்லையா, குஷி நீங்கிடுது. அப்ப குஷி உங்களுக்கு குறையுதுனாலே புரிஞ்சுக்கோங்க, உங்க புத்தி தடுமாறிச்சு வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு. ஒருவேளை நீங்க உட்கார அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் முழுக்க முழுக்க பாபா நினைவுல இருந்திருந்தீங்க நிஜமாலேனா, குஷியோட அளவு நிரந்தரமா இருக்கணுமே. இப்ப மாயை ஏமாத்திட்டே இருக்குது, நான் எப்பவும் தான் பாபா நினைவுல இருக்கிறேன் அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா குஷி நிரந்தரமா இருக்குமே, குஷியோட அளவு அதிகமாயிட்டே இருக்குமே அப்படிங்கிற இந்த கண்ணுனால அந்த சத்யுக ராஜ்யத்தை பாக்குறீங்கன்னா குஷி நிலையா இருக்கும். சோ அது ஆக்சுவலா புத்தி மூலமா தான் பார்க்க முடியும் இல்லையா, அதுவும் உங்களுக்கு கண்ணுல வந்து அதுதான் தெரியும், சத்யுக ராஜ்யம், நான் நாராயணன் ஆகிறேன் அப்படின்னு என்னர்த்தாங்க. லட்சியம் முன்னாடி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா குஷி அதிகமா இருக்கும், நிலையா இருக்கும், நிலைச்சு இருக்கும். ராஜ்யம் கிடைக்குது அப்படின்னு புத்தியின் மூலமா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்காகதான் இப்ப படிச்சுட்டோம் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த கண்ணுனால நாம அந்த ராஜ்யத்தை பாக்கல, இப்ப பாக்கல, அதனால மாயா அடிக்கடி மறக்க வச்சிருக்கு. இது சம பாயிண்ட் இல்ல, நீங்க நிஜமாலே சொர்க்கத்துக்கு போகும்போது நான் சொர்க்கத்துல இருக்கிறேன்னு நீங்க நினைக்க தேவையில்ல, ஆல்ரெடி பாக்குறதுனால உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப பார்க்க முடியாதனால அடிக்கடி மறந்துடுறீங்க. அதனால புத்தி மூன்றாவது கண் மூலமாக அதை பார்த்துக்கிட்டே இருங்க, அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா மாயா அடிக்கடி மறக்க வைக்கும், வேற ஏதாவது எண்ணம், ஏதோ ஒரு கவர்ச்சி, ஏதோ ஒரு துக்கம், அகங்காரம், ஏதோ ஒண்ணு வந்து நீங்க நாராயணன் ஆகிட்டு இருக்கிறீங்கன்றதே மறக்கடிச்சிட்டு போயிடும். அதுக்குதான் யுக்தி சொல்றாரு பாபா, இல்லறத்துல இருந்தாலும் தாமரை மலர் மாதிரி நான் விலகி இருக்கிறேன், இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நான் உலகத்தின் தாய் ஜெகதம்பா, இந்த சாதாரண குடும்பத்துல அவதரிச்சிருக்கிறேன், இவங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. பாபாவை நினைவு செஞ்சு அத்தனை குழந்தைங்களுக்கும் சக்தியை கொடுக்கறது என்னோட கடமை அப்படின்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா குஷி அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க உண்மையிலே இந்த ஜெகதம்பா நாராயணன் ஆகிட்டு இருக்கிறவன் அப்படின்றத மறக்கும்போதுதான் என்ன பண்ணுது, குஷி குறையுது. ஆனால் பாபா சொல்றாரு, பழைய உலகத்துல இருந்து, பழைய உடம்புல இருந்து, இங்க உங்க கண்ணுல பாக்குற எல்லாத்துல இருந்தும் உங்க பற்ற நீக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்தும் அழிஞ்சாலும் உங்களுக்கு கவலை இருக்க கூடாது. எப்ப கவலை வரும், பட்டு இருந்தா வரும், பட்டு நீக்கிடுங்க. ஒரு அப்பாவை மட்டும் நினைவு செய்யுங்க. சோ இந்த பற்றுக்கு ஒரு உதாரணமா லவ் வச்சு சொல்லலாம். ஒரு பொண்ணு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், சில ஒரு டைம்ல அந்த பொண்ணுக்கு வேற யாரு கூட பையன் வேற பையனோட கல்யாணம் ஆகுதுன்னா அப்ப துடிப்பாங்க, பயங்கரமா துடிப்பாங்க, மென்டலாவே ஆயிடுவாங்க. நிறைய பேர் வந்து அப்படியே ட்ரக் அடிக்ட் வாழ்க்கை போயிடும். ஆனா அதே பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு செம்ம அழகா இருக்குது, ஆனா நீங்க எந்த பற்றுமே வைக்கவே இல்லைன்னா அது கல்யாணம் உங்களுக்கு ஒண்ணுமே இதோ லவ் பண்ண பண்ண விட அது அழகாவே கூட இருக்கும். ஆனா நீங்க பற்று வைக்காத காரணத்தினால அது உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்ப அந்த அந்த பற்று இல்லையா, அதுதான் குழந்தை எல்லாமே. நீங்க வச்சு பாத்தீங்கன்னா அந்த பற்று தான் உங்களுக்கு வழியை கொடுக்குது. இந்த உலகமே அழிஞ்சாலும் கவலைப்பட மாட்டீங்க, இந்த உலகத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இல்லாட்டினா துடிப்பீங்க. ஓ என் தாய் நாடு, ஐயோ இப்படி ஆகுறாங்களா, அப்படி ஆகுறாங்க. உங்களோட சகோதர ஆத்மாக்கள் அவங்கள நீங்க கூப்பிட்டு போனா ராஜ்யத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான் உங்க பற்று இருக்கணும். உடம்பு அழியக்கூடியது ஏற்கனவே தெரியும், அழியக்கூடாது அழியக்கூடாதுன்ட்டு இருக்கிறதெல்லாம் ஞானம் கிடையாது இல்லையா சார். அது பற்று, அந்த பற்று நீக்குங்க. நான் ஆத்மா யஜமானும் இந்த உடம்பு கருவி. அதே மாதிரி எதிர இருக்கிறவங்க ஆத்மா யஜமானும் அதோட அவங்களுடைய வேலைக்காரன் அவங்க உடம்பு, அதை வச்சு அவங்க பயன்படுத்துறாங்க பயன்படுத்தல அது நமக்கு தேவையில்லை. நான் ஆத்மா, இந்த உடம்பு கூட எனக்கு சொந்தம் கிடையாது. அதனால இப்ப நான் ஆண் உடல்ல இருக்கிறதுனால நான் ஆணும் கிடையாது, பெண் உடல்ல இருக்கிறதுனால பெண்ணும் கிடையாது, நான் வெறும் ஆத்மா. அவ்வளவுதான் பாபா நான் எனக்கு சொல்றேன். உடல்ல இருக்கிற ஆத்மான்னு கூட எனக்கு சொல்ல, வெறும் ஆத்மா. இப்ப உடலே நான் இல்லன்னும் போது, இந்த உடம்பே என்னது இல்லன்னும் போது பற்று எங்கிருந்து வரும்? பற்ற இந்த மாதிரி பயிற்சி பண்ணி பண்ணி நீக்கிக்கிட்டே இருங்க. ஒரு அப்பாவை மட்டும் நிரந்தரமா நினைவு செய்யுங்க, ஏன்னா அவர்கிட்டதான் இப்ப போகணும். தூய்மையானாதான் போக முடியும். தூய்மை ஆகுறதுக்கும் அவரை நினைக்கணும், நினைச்சுக்கிட்டே இருங்க, அவரை மட்டும் நினைங்க. அதுக்கடுத்தது புது உலகத்துக்கு வரணும் இல்லையா. அப்பா உங்ககிட்ட வருவேன், நீங்க அங்கிருந்து என்ன சுகமான தெய்வீக குடும்பத்துல பிறக்க அனுப்புவீங்க அப்படின்ற அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கட்டும். புது உலகத்துக்கு வரணும், அதனால அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்ப மறுபடியும் இங்க வரீங்களோ, சத்தியுகத்துல ஜென்மம் எடுக்கிறீங்களோ, அப்ப எல்லாமே பிராப்தி ஆகிடும். இப்ப நினைவு செஞ்சதுடைய பலன் அங்க வந்துடும். கடத்த பிறகு நீங்க அதை நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அப்பாவையும் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்காலத்துல அந்த சத்யுக நாராயணன் பதவியை அடையிறதுக்காகத்தான் இப்ப நாம முயற்சி செஞ்சிருக்கோம். இதுக்கு அப்புறம் நீங்க அந்த முயற்சியும் பண்ண தேவை. மேல அந்த குழந்தைங்க வந்து சர்க்காமரன்ட்டோ அந்த ஸ்லோப்ல ஏறி வழிக்கிட்டே வருவாங்க இல்லையா, உங்களுக்கு அது ஜாலியா இருக்கும். ஆனா ஏறதுக்கு முயற்சி செய்யணும், இறங்குறதுக்கு முயற்சி தேவையில்ல, ஜாலியா. அதே மாதிரிதான் இப்ப ஏறுறோம், இப்பதான் முயற்சி செய்யணும், அதுக்கப்புறம் எதுவுமே முயற்சி பண்ண தேவையில்ல. 2500 வருஷத்துக்கு எந்த முயற்சியும் தேவையில்ல, எவ்வளவு ஜாலியா இருக்கும் இல்லையா. நான் பாபா இவ்வளவு மாயா வருது எப்படி தூய்மையா இருக்குது, அதான் பாபா சொல்லணும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் மாயே வராது, எல்லாரும் தூய்மையா இருப்பாங்க, பயங்கர ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க மனிதர்கள் இந்த சரீர நிர்வாகம் பண்றதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க வாழ்வாதாரத்துக்காக. ஆனா நாம இப்போத்தைய வாழ்வாதாரத்துக்கு முயற்சி பண்ணல, எதிர்கால வாழ்வாதாரத்துக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா. பணக்கார குடும்பத்துல பிறந்துட்டா அப்புறம் எதுக்கு நம்ம எதை பத்தியும் கவலைப்படணும்? இப்ப நம்ம ஏழை, இப்பவே நம்ம பணக்கார குடும்பத்துல இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். பாபா சொல்ல எல்லாம் சொத்தெல்லாம் இருக்குதா, நிறைய இருக்குதா, அப்புறம் எதுக்கு வேலைக்கு போய் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிற, முயற்சியில ஈடுபடு, ஈஸ்வரிய சேவையில ஈடுபடுன்றாரு பாபா. அதனால நம்ம இப்ப வந்து எதிர்கால வாழ்வாதாரத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அப்பாவை நினைவு செஞ்சு ஞான சிந்தனை செஞ்சு. அதனால நீங்க குடும்பத்துல இருந்தாலும் இந்த பாடத்தை கண்டிப்பா எடுத்துக்கணும். டைம் இல்லைன்னு ஒதுக்கிடக்கூடாது. இப்ப நிறைய வசதி வந்துருச்சு இல்லையா, சென்டரே இல்லாத சில நாடுகள்லாம் கூட இருக்குது, ஆனா அவங்களும் எடுக்க முடியும், நெட்ல வருது. அழகா போட்டு கேட்டுக்கிட்டு டைமே இல்ல அந்த மாதிரி. ஏன்னா வெளிநாட்டுல போய் வேலையெல்லாம் அந்த மாதிரி மோசமா ரெஸ்டே இல்லன்னா கூட காதுல போட்டு கேட்டுக்கிட்டே கூட செய்யலாம். அதனால பாடத்தை கண்டிப்பா எடுத்துக்கணும். எந்த நிலையிலும் ஞானத்தை எடுக்கணும், ஞானத்தை தாரணை செய்யணும். இப்பதான் எல்லாம் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்க முயற்சியே பண்ண வேண்டாம். சத்தியுகத்துல இருந்து அங்க நீங்க எந்த முயற்சியும் பண்ண மாட்டீங்க. பிராப்திய இப்ப செய்ய முயற்சியோடைய பலனை அங்க அனுபவிப்பீங்க. அந்த எதிர்காலத்தை நாம உருவாக்குறோம்னு இப்ப நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. அங்க பிராப்திய அனுபவிப்போம். ஆனா பிராப்திய அனுபவிக்கிறோன்ற நினைவே அங்க இருக்காது. சமசூப்பர் இல்லையா? அப்படின்னு என்ன எல்லாம் இருக்கும், பட் ஆனா எப்பவோ செஞ்சதுடைய பலம் தான் இதுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனா தோணும், என்ன நம்ம ராஜாவா பிறந்திருக்கிறோம், இவங்க வேலைக்காரங்களா இருக்கிறாங்க வேணா தோணலாம். அது கூட தோணாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுவே வீண் விஷயம் ஆயிடுது இல்லையா. சோ எந்த எண்ணமும் இருக்க ஜாலியா இருப்பாங்க. அப்படியே தோணினாலும் இதுக்கு முன்னாடி நான் கஷ்டப்பட்டு பண்ண முயற்சியின் பலனாதான் இப்படி ஆயிருக்கிறேன்றது அவங்களுக்கு தெரியாது. இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான், இளமையில் உழைத்தவன் முதுமையில் சிரிக்கிறான் ஒரு பாட்டு வரும் இல்லையா. அது நமக்கு தான் பொருந்தது. இப்பதான் அந்த குழந்தை பருவம், இளமை பருவம். இப்ப உழைக்கிறதுடைய அனுசாரமா தான் அங்க பலனை ராஜ பதவியை அனுபவிக்கிறோம். அங்க ஏற்கனவே செஞ்ச முயற்சியுடைய பலனைத்தான் அனுபவிக்கிறோம்ன்ற ஞாபகமே வராது. ஒருவேளை வந்துச்சுன்னா சரி இப்ப நம்ம இன்னும் முயற்சி செய்யலாம் அப்படின்னு அங்க தோணிடும். அதனால அந்த ஞாபகம் வராதுன்றார் இல்லையா. அப்ப இதனாலதான் ஆகுதுன்னு ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் அங்கேயே இருக்க வேண்டியதான். ஆனா நாடகத்தின்படி எல்லாம் கீழே வந்தே ஆகும். அதனால அந்த ஞாபகமே அங்க வராது. செம பாயிண்ட் இல்லையா. எப்ப ஞாபகம் வருது? துவாபரகத்துலதான் ஞாபகம் வருது. ஆனா நீங்க என்ன பண்ணாலும் இறங்கிட்டுதான் வரணும். ஏன்னா நீங்க உங்க வழிப்படிதான் பண்றீங்க அங்க. அதனால என்ன முயற்சி பண்ணணும்ன்றதையும் அங்க மறந்துடுவீங்க. அதோடைய பலம்தான் இதுன்றதையும் மறந்துடுவீங்க சத்தியத்துல. ஆனா பிராப்திய அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஜென்மம் பத்தி எதுவுமே தெரியாது உங்களுக்கு. எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சோன்ற விஷயமே தெரியாது. எவ்வளவு நினைச்சு பார்க்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா. இப்ப நாம கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணுத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். திருக்கால தேசி ஆகிட்டோம். ஆனா இந்த மூன்று காலத்தையும் தெரிஞ்ச வேற எந்த மனுஷனும் கிடையாது. நீங்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. எவ்வளவு அதிர்ஷ்ட சலைகள் நீங்க இல்லையா. பாபாவுக்கு தெரியும், அந்த ஞானத்தை நம்ம கொடுத்துருக்கிறோம், அவ்வளவுதான். சோ இன்னைக்கு பாபா வந்து உலக யாத்திரைனா என்ன, ஆன்மீக யாத்திரைனா என்னன்ற வித்தியாசத்தை நல்லா புரிய வச்சிருக்காரு. பல ஜென்மமா உலகில் யாத்திரைகள் பண்ணிருக்கிறீங்க, ஆனா கீழே தான் இறங்கினீங்க, எந்த பலனும் இல்லை. ஆனா இந்த ஒரே பிறவில நீங்க பண்ற ஆன்மீக யாத்திரையின் மூலமா தான் சொர்க்கத்துக்கு போறீங்க. திரும்பி மரண உலகத்துக்கே வரக்கூடாது. அந்த மாதிரி யாத்திரை பண்ண அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் ஜென்மம் எடுத்துடக்கூடாது. இங்க என்ன அர்த்தம்? பாவத்தை எரிச்சிடுங்க, இங்க இருக்கும்போதே எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்ற. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. உதாரணக்கு நமக்கு சாரம். சதோ பிரதான சந்நியாசத்தின் மூலம் ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டையும் தூய்மையாக்கிக்கணும். பழைய உலகம் மற்றும் பழைய சரீரத்தின் மேல இருக்கிற பற்றுதலை துண்டிச்சிடணும். ரஜோ பிரதான சந்நியாசம் குடும்பத்தை விட்டுட்டு போய் சன்னியாசம் பண்றது. ஆனா இங்க சதோப்பிரதான சன்னியாசம், குடும்பத்துல இருந்துகிட்ட சன்னியாசம், ஒட்டுமொத்த உலகத்துல உள்ள பற்றையும் நீக்கிறது. அப்படி நீங்க தூய்மை ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பழைய உலகத்தின் எந்த பொருள் மீதும் எந்த நபர் மீதும் கொஞ்சம் கூட பற்று வைக்கக்கூடாது, கட் பண்ணிடுங்க, எரிச்சிடுங்க புத்தியினால. மூன்று காலம் ஞானம் நிறைந்த திரிகாலதரிசியாகி கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை புத்தியில வச்சு அதற்கேற்ப முயற்சி செய்யும். என்ன பண்ணா சத்தியத்துல என்ன பதவி, நாராயணன் பதவி அடையினா இப்ப நான் இந்த காரியத்தை எப்படி பண்ணணும், அப்படி செய்யுங்க. ஞானத்தை நல்ல தாரணை செஞ்சு நிலையான குஷியோட இருக்கணும். கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்ப எனக்கு துக்கம் கொடுக்கறாங்கன்னா கடந்த காலத்துல நான் கொடுத்திருக்கிறேன், ஆனால் நான் அதுக்கு இப்ப ரியாக்ஷன் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி நிகழ்காலம் தான் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது. அந்த அந்த கடந்த காலத்துக்கு நான் கொடுத்த துக்கத்துக்கான பலனா அவங்க கொடுக்கற துக்கத்துக்கு நான் இப்ப திருப்பி என்ன கொடுக்க போறேன்றத வச்சுதான் எதிர்காலத்துல நான் எந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைய போறாங்க அப்படின்றத நிர்ணயிக்கு. சோ இத தெரிஞ்சு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க, திரிகால தரிச நிலையில நிலைச்சிருந்து முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி நினைவு இல்லையா கட்டாகாம பாத்துக்கணும், இந்த ஞானத்தை தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும், பண்ணி பண்ணி தூய்மை ஆகிட்டே இருக்கணும், தூய்மை ஆக ஆக குஷி இருந்துகிட்டே இருக்கும், அப்படி நிலையான குஷியோட இருக்கணும். வரதானம் தனது முகங்கிற கண்ணாடியின் மூலம் மன சக்திகளின் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய யோகி ஆத்மா ஆகுங்கள். சம பவர்ஃபுல்லான வரதானம் இது. தனது முகம் என்ற கண்ணாடியின் மூலம் மனதின் சக்திகளின் சாட்சாத்காரம் செய்யக்கூடிய யோகி ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், மனசுல என்ன இருக்குதோ கண்டிப்பா அதோடைய பிரதிபலிப்பு உங்க நெத்தியில தெரியும். என் மனசுல பல விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, மனதுல எவ்வளவு சக்தி இருக்குதுன்றத பிரதிபலிக்கிற கண்ணாடியா உங்க முகம் இருக்கு. எனக்கு யோகா ரொம்ப நல்லா இருக்குதுப்பா, நான் குஷியில நடனம் ஆடிட்டு இருக்கிறேன்னு நீங்க சொன்னா கூட உங்களுடைய சோர்ந்து போன முகத்தை பார்த்து யாருமே நீங்க சொல்றத உண்மைன்னு ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நீங்க அடைஞ்சிட்டோன்ற குஷியின் பிரகாசம் உங்க முகத்துல தென்படணும். வாடிய முகம் தென்படக்கூடாது, குஷியான முகம்தான் தென்படணும். அப்பதான் உங்களை யோகி ஆத்மான்னு சொல்ல முடியும். ஸ்லோகன், எப்ப சரளமான சுபாவம் சரளமான வார்த்தை எளிமை நிறைந்த காரியங்களை செய்யறோமோ அப்பதான் அப்பாவுடைய பேரை வெளிப்படுத்த முடியும். வரதானம் பாருங்க, பாபா சொல்றாரு நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியவா போகுது, நான் நல்லா சூப்பரா யோகா பண்றேன், நான் குஷியில டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் உங்க முகத்தை உங்க முகம் காட்டி கொடுக்கும் நீங்க அப்படி இல்லைன்றத. ஏன்னா நீங்க உண்மையில குஷியா இருந்தீங்க அப்படின்னா அது உங்க முகத்துல தெரியுன்ற, அந்த ஞான சிந்தனை பண்ணி முழுக்க முழுக்க பாபா நினைவுல இருந்தா உங்க முகத்துல அந்த ஜொலிப்பு தெரியும். அப்படி தெரியற அளவுக்கு தீவிரமா நினைவு பண்ணி குஷியில இருங்க, அப்பதான் நீங்க யோகி ஆத்மா. சும்மா சொல்றதுனால நீங்க யோகி ஆத்மா கிடையாது, ஏன்னா உங்களுடைய மனதின் சக்திகள் சொல்லும். என்ன ஆனாலும் சிரிச்ச முகத்தோட நீங்க ஒரு விஷயத்தை எதிர்கொள்றீங்கன்னா உங்களுக்கு சக்தி இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கோங்க. இல்ல நீங்க பதறீங்க இப்படி பண்றீங்க அப்படி ஐயோ இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னீங்கன்னா உங்களுக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம், யோக சக்தி இல்லைன்னு அர்த்தம். அதனால பாபா சார் என்ன ஆனாலும் உங்களுக்கு வாடின முகம் தெரியக்கூடாது, விஷயான முகம் தான் தெரியணும். அந்த அளவுக்கு சக்தி நிரம்பியவர்களாக நீங்க இருக்கணும் அப்படின்னு பாபா சார். ஆக்சுவலா நேற்று வாரதானத்துல பாத்தீங்கன்னா அனைத்து சக்திகளும் நிரம்பி இருக்கிறன்ற அந்த சேர்ல, அந்த அனுபவத்தின் சேர்ல உட்காந்தீங்கன்னா மாயா உங்க முன்னாடி தலை வணங்கும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, அந்த சக்திகள் நீங்க நிரம்பி இருந்தீங்கன்னா அந்த ஜொலிப்பு உங்க முகத்துல தெரியும். உங்க கிட்ட வந்தாலே துக்கம் கொடுக்கணும்ன்ற எண்ணமே அவங்க மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆகும், அந்த மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு சக்தியில மிதந்துட்டு இருங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அந்த சக்தி நிரம்பியவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மூன்று கால ஞானத்தையும் யோசிச்சு பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் நீங்க கரெக்டா பண்றத தப்புன்னு சொன்னாங்கன்னா, இல்ல நான் பண்றது ரைட்டு அப்படின்னு நீங்க வாதம் பண்ணீங்க, நீங்க பண்றது ரைட்டா இருக்கலாம், ஆனா சக்தி குறைஞ்சிருச்சு. அதனாலதான் நீங்க நீங்க அவங்க கூட ஒரு வாதம் பண்ற மாதிரி போறீங்க. நான் இப்ப என்ன பண்ணணும், அப்படியா சரி சரி சரி, நான் அவன் பாபா கிட்ட கேக்குறேன், கேட்டுக்கிட்டு நான் மாத்திக்கிறேன் தப்பா இருந்தா அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு தோணும், ஒருவேளை நம்ம பண்றது தப்பா இருக்குமோ, ஏன்னா நீங்க அவங்க சொன்னதை மறுக்கல. அப்ப உங்களுக்கு தெரியுது அடுத்தது எப்படி பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு துக்கம் கொடுக்க கூடாது. அப்படி அவங்களுக்கு துக்கம் கொடுக்காம உங்களுடைய பேச்சு இருந்தா அவங்க அவங்க உங்களுக்கு துக்கம் கொடுத்து இருக்கலாம், கொடுக்கதான் செய்வாங்க. ஆனா நீங்க தானே நாராயணன், அவங்க நாராயணன் கிடையாது. அப்ப நீங்க நாராயணன் நிரூபிக்கணும்னா நீங்க அதை ஹேண்டில் பண்ற விதத்துல இருக்கு. அப்ப அந்த முகத்துல ஒரு உள்ள குஷி கொஞ்சம் கூட குறையாம இருக்கணும், சக்திகள் நிரம்பி இருக்கணும், அப்பதான் உங்களை யோகி ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும். சரி, ஸ்லோகன் சூப்பரான பாயிண்ட் பாபா சொல்றாருல, என்ன நீங்க வெளிப்படுத்துற சேவை பண்றீங்க, முதல்ல உங்களுக்கு பணிவான குணம் இருக்கணும், கோபம் வரக்கூடாது, இனிமைத்தன்மை இருக்கணும். சோ அதான் ஸ்லோகன். இங்க உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும்னா எளிமையா இருக்கும். நீங்க எத்தனை வருஷத்து பாபா குழந்தையா இருக்கட்டும், ஆனா உங்ககிட்ட யார் வேணாலும் வந்து பேசக்கூடிய மாதிரி உங்களை எளிமையா வச்சுக்கணும். அப்படியே அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது அப்படி இருக்கக்கூடாது. மம்மா அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க எப்ப வேணாலும் என் ரூமுக்கு வரலாம் இல்லையா, யூகத்தின் தலைவியாச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் எப்ப வேணாலும் நீங்க வரலாம், கதவு திறந்தே இருக்கும் அப்படின்றாங்க. எவர் ரெடியா இருக்கிறாங்க, நான் எப்பவுமே என்னுடைய சக்தி ஸ்வரூபத்துல இருப்பேன் அப்படின்ட்டு. அப்ப சக்தி ஸ்வரூபத்துல இருந்தா அந்த எளிமைத்தன்மை இல்லையா. ரமேஷ் பிரதர் சொல்லுறாரு, நான் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன், ஆனா அம்மாவை மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது உலகத்துல. பல வேற யாரும் சூரஜ் பாயா யாரோ சொல்லிருப்பாங்க, அது ஜெகதீஷ் பாய் நினைக்கிறேன். சோ அம்மா மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, எங்குமே நான் பார்த்தது கிடையாது, எத்தனையோ நாடு போயிருக்கிறேன், அந்த ஒரு நிரம்பிய தன்மையில ஒரு பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நிரம்பி இருந்தா கர்வம் இருக்காது, அகங்காரம் இருக்காது, வெறுப்பு இருக்காது, பொறாமை இருக்காது, அப்படி எளிமையா இருப்பா. அந்த எளிமையா இருக்கிறதா நிரம்பிய தன்மை. அப்படி இருக்க அப்ப அப்படி பாத்தீங்கன்னா அவங்க சுபாவமும் எளிமையா இருக்கும். இங்க சரளம்ன்றது சாதாரணம்ன்ற அர்த்தத்துல எடுத்துக்கூடாது. எளிமைன்றது என்ன அர்த்தம், எதுவுமே உங்களுக்கு சாதாரணமா இருக்கக்கூடாது, கம்பீரமா இருக்கணும். பட் அந்த கம்பீரமும் எளிமையா இருக்கணும் இல்லையா, அந்த ஒரு வெளிப்பகட்டா இருக்கிறது கிடையாது. அப்படி உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எளிமையா, நீங்க செய்யற காரியமும் எளிமையா எப்ப இருக்குதோ அப்பதான் நீங்க பாபாவுடைய பேரை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் பி சிம்பிள் பி சாம்பிள் அப்படின்னு. சரி, ஓம் சாந்தி. முரளி ரவிஷன் பாபா சொல்றாரு, இது ஆன்மீக யாத்திரை, உடலுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கிற யாத்திரை கிடையாது, ஆனா இதன் மூலமா தான் நீங்க நாராயணன் ஆகுறீங்க, இதுலதான் நிறைய புயல் வரும். சோ இங்க பயங்கர தூய்மையா இருக்கும். உலகியல் யாத்திரை கூட்டிட்டு போறவங்களே தூய்மையா கிடையாது, அப்படியே இருந்தாலும் யாத்திரையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவொடனே விகாரத்துல விழுறாங்க. ஆனா உங்களுடைய யாத்திரை நிரந்தரமா இருக்கும், திரும்ப மரண உலகத்துக்கு வரவே கூடாது. புயல் வரும், பயந்துடக்கூடாது. உங்களுக்கு அந்த சொர்க்கம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும், இலக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். வேற எது தெரிஞ்சாலும் குஷி நிலையா இருக்காது. இந்த பழைய உலகம் உங்களை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சிச்சு, பழைய உடல் பழைய சமஸ்காரம் எல்லாம் அழிஞ்சிச்சு, இப்ப புது உலகத்துல இருக்கிறான். அப்ப பாருங்க, நான் சத்தியுகத்துல இருக்கேன், எல்லாரும் என்கிட்ட அன்பாவே பழகிறாங்க அப்படின்றத உங்களால புத்தியினால எடுத்துட்டு வரும்பொழுதுதான் அந்த குணத்தை உங்களால இப்ப வெளிப்படுத்தவே முடியும். அப்பதான் நீங்க எப்பவுமே குஷியா இருந்து மத்தவங்களுக்கும் குஷியும் கொடுக்க முடியும். அப்படி இருக்க சொல்றாரு. இந்த உலகம் எப்படி உருவாக்கப்படுது? திடீர்னு புதுசா புது உலகம் வந்துல்ல, பழச புதுசாக்குறாரு, மனுஷன தேவதையாக்குறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லாருக்குள்ளயும் கடவுள் இருந்தா எதுக்கு கடவுளை தேடணும்? ஜடச்சிலைய பாக்குறதுக்காக உலக யாத்திரை பண்றாங்க, ஏன்னா இறைவன் உயிரோட்டமா இருக்கிறவரை பத்தி எதுவுமே தெரியல, அதனால அந்த யாத்திரை பண்றதுனால யாரும் இறைவனை கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனா நம்ம நேரடியா இறைவன் கிட்ட வந்து இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ரொம்ப தீவிரமான பக்தி ஆரம்பத்துல பண்ணாலும் எல்லாரும் தம பிரதானமா ஆகியே தீரணும். லட்சுமி நாராயணனே தம பிரதானம் ஆயிட்டாங்க. அடுத்தது பெண்களை உயர்வா சொல்றாரு. ஆண்கள் வேணா மனைவிக்கு துரோகம் பண்ணுவாங்க, ஆனா பெண்கள் கணவனுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, எப்பயும் பதிவிரதையா தான் இருப்பாங்க. சோ அதனால பாபாவும் இந்த உலக மாற்றத்துக்கான பொறுப்புல அவங்கள முன்னுக்கு வைக்கிறார். வந்தே மாதரம் அவங்களுக்கு மகிமையும் இருக்குது. சோ நாம பண்ற சன்னியாசம் தான் சதோ பிரதான சன்னியாசம், சன்னியாசிகள் பண்றது ரஜோ பிரதான சன்னியாசம். அவங்க தூய்மையா இருந்தாலும் அவங்களுக்கு கோயில் இருக்க கூடாது, தேவதைகளுக்கு தான் கோயில் இருக்கணும். காரணம், அவங்க ஆத்மா தூய்மையா இருந்தாலும் உடல் தூய்மையற்றதா தான் இருக்குது. தேவதைகளுக்கு தான் உடல் பிளஸ் ஆத்மா ரெண்டுமே தூய்மையா இருக்குது. சோ இங்க உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் புத்தி அப்பா கிட்ட இருக்கணும். நீங்க நாலாபுரமும் உடலால அலைய தேவையில்ல, அப்பா கிட்ட ஐக்கியமா இருங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். அப்புறம் தூய்மையா இருக்கணும் இல்லையா. ஆத்மா பரமாத்மா ரெண்டுமே திவ்ய திருஷ்டி இல்லாம பார்க்கவே முடியாது, ஆனா புரிஞ்சுக்கலாம். அரை கல்பம் இறைவனை நினைவு செஞ்சாலும் எதுக்காக நினைவு செய்யறோம்னு தெரியாம நினைவு செய்யறான். எல்லாரும் பகவான்னா அவரை வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க துக்கம் இருக்குதுன்னு தான் முக்தி வேணும்னு இறைவனை நினைக்கிறாங்க, ஆனா முக்தினா என்னன்னே தெரியாது. பாபா சொல்ற மாய கிட்ட எச்சரிக்கையா இருக்கும், அந்த மாயின் புயல் உங்களுடைய புத்திய ஒரு வினாடியில தகர்த்தெறிஞ்சிடும். சோ கவனம் வைங்க, குஷி நிரந்தரமா இருக்கணும்னா அந்த ராஜ்யம் உங்க கண்ணுக்கு தெரியணும். அதுதான் பாபா சொல்ற, ஒரு கண்ணுல முக்தி, இன்னொரு கண்ணுல ஜீவன் முக்தி தாமும், ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பறந்தாவும் ஆள போற ராஜ்யம் இதேதான் உங்க கண்ணா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணும், இந்த பழைய உலகத்துல இல்ல எல்லாத்துல இருந்தும் பற்ற நீக்கிடுங்க, அப்பா கிட்ட போய் சொர்க்கத்துக்கு வரப்போறன்றதும் உங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். இந்த முயற்சியின் மூலமா தான் 21 பிறவிக்கு நீங்க சேமிக்கிறீங்க, அதோட பலனை அங்க அனுபவிப்பீங்க. ஆனா பலனை அனுபவிக்கிறோன்றது உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சதுன்னா மீண்டும் அந்த பலனை விட்டுடக்கூடாதுன்னு முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அதனால முயற்சி பிளஸ் பலன் ரெண்டுத்தையும் அங்க மறந்துடுவீங்க. இந்த மூன்று கால ஞானம் உங்களை தவிர உலகத்துல யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு பிறவியில செய்யற ஆன்மீக யாத்திரையின் மூலமா தான் மரண உலகத்துல இருந்து தப்பிக்கிறீங்க. மற்றபடி அரை கல்பமா செஞ்ச உலக யாத்திரையில இந்த உலகத்துல இருந்து நீங்க தப்பிக்கவே இல்லை. இந்த மரண உலகத்துல இருந்து வரதானத்துல பாபா சொல்றாரு, நீங்க நினைக்கிறது உங்க முகத்துல தெரியும் இல்லையா. சுபமான எண்ணங்கள், ரொம்ப எதிர்மறையான சூழ்நிலையிலும் சுபமான எண்ணங்கள் வச்சீங்கன்னா அது உங்க முகத்துல தெரியும், அதனால உங்களால ஏமாத்த முடியாது. நான் குஷியில நடனம் ஆடிட்டு தான் இருக்கிறேன், பாபாவோட நினைவு முழுசா நல்லா இருக்குது அப்படின்னு யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. உங்க முகத்துல வாட்டம் தென்பட்டா அதனால வாடிய முகமே தெரியக்கூடாது. குஷி குஷியான முகம் இருக்கணும் அப்படிங்கறத லட்சியமா வச்சுக்கிட்டு அப்பா நினைவுல யாரு மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்கதான் யோகியா இருக்கணும். ஸ்லோகன், யாருடைய சுபாவமே ரொம்ப எளிமையா, அவங்க பேசுற வார்த்தை ரொம்ப அப்படி சாதாரணமா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி, அவங்க செய்யற காரியமா சாதாரணமா இருக்குதோ அவங்களாலதான் அப்பாவுடைய பேரை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி முரளி முடிச்சுட்டாரு. ஓம் சாந்தி, ஐ லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. பங்குனி உத்தரத்துக்கு எல்லாம் அற்புதமா சேவை செய்ய வாழ்த்துக்கள். விஷய சேவை.